கிறிஸ்துவல் அன்பான சகோதரர்கள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இப்போ மட்டுமல்ல ஈரோட்டில் இருக்கக்கூடிய நம் அன்பின் சகோதரர் சகோதரர்களுடைய வாழ்த்துக்களை கூட இந்த நேரத்தில் எங்களோட பயந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுடைய அன்பின் கூட எங்களோட கூட பகிர்ந்து கொள்றதுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை கூட அவங்களோட நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ விசேஷமாக மீண்ட நாளுக்கு பிறகு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு. ஸோ அது மாத்திரமல்லாமல் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு முதலாவது நம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளினுடைய பாடத்துக்கும் நம்ம கலந்து போகிறோம். ஸோ அப்போ முக்கியமாக நம்ம இந்த நாளில் இருக்கிற ஒரு காலப்பகுதி நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காலப்பகுதியை நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. சாதாரண ஒரு காலம் அல்லது ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா அது ஒரு ஆப்ரேஷன் பீரியட் நமக்கு. ஸோ இப்போ நம்ம நோக்கி கொண்டு போகிறது ஒரு ஆப்ரேஷன் பீரியட். ஸோ இந்த ஆப்ரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காலப்பகுதி அது. அப்போ ஆப்ரேஷன் சொல்லும் போதே நமக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு கலக்கம் கூட இருக்குது, ஒரு சந்தோஷம் கூட இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் கூட நம்ம மனசில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சந்தோஷம் கூட இருக்குது, அது எந்த வகையிலே சொல்லும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நினைவு கூறுதலின் நாளில் அந்த நினைவு சின்னங்களாக அவர் வச்சிருக்கிற அந்த அப்பத்தில் திராட்சை ரசத்தில் அதாவது அவருடைய அப்பம் அவருடைய அதாவது சொல்லும் போது அது அவருடைய சரீரம், அது அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தம். ஸோ அப்படித்தான் நம்ம அதை வந்துட்டு பாவிக்கணும். ஸோ அதில் நம்ம கையிடும் போது அந்த நாளில் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வருடத்தில் நம்ம என்னென்ன பாவமெல்லாம் செய்துட்டு இருந்தோமோ அத்தனை பாவமும் ஸோ அந்த தேவன் அதோட அவரு தூக்கி போட்டுறாரு. ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு காரியம் தேவன் நமக்கு செய்யுது. ஒருவேளை அந்த பாவம் அது நம்மக்கிட்ட ஒருவேளை தேவன் மன்னிக்காம விட்டார்னா அந்த நேரத்தில் அதை எடுக்காம விட்டுட்டார்னா ஸோ நமக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்லும்போது நமக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. நம்ம வந்து சொல்லலாம் நமக்கு எந்த உத்தரவாதம் யாரும் அங்கே வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னு சொல்லும் போது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த நீதியின் வஸ்திரம் அந்த ஒயிட் கவுன் கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த கவுன் நம்ம அனுதினமும் என்ன பண்ணோம், ஆமா துவைக்கணும். அதுல ஒரு சிறு கரை கூட இருக்கக்கூடாது, சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்முடைய பலவீனங்கள் நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியறதில்ல. ஸோ அந்த பலவீனங்களால் என்ன ஆயிடும்னா நமக்குள்ள அந்த கரைகள் சுருக்கங்கள் பற்றும். ஸோ நிறைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு வாங்காம நம்ம அப்படியே இருந்துடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாமே அந்த மாதிரி கரைகள் கூட அந்த பாவங்கள் கூட அந்த நம்முடைய தேவன் அந்த ஒரு நாள் நம்ம அந்த ஒரு பந்தையில நம் நினைவு கூறுதல நம்ம கலந்துக்கும் போது அதை எல்லாமே எடுத்துடுறாரு. ஸோ அது ஒரு நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ அதுக்கு ஈடா இந்த உலகத்தில் நமக்கு வேற எது கொடுத்தாலும் அதுக்கு இணையா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்போ நம்ம முழுக்க பரிசுத்தம் ஆயிடும். ஒருவேளை அந்த நேரத்தில் நம்முடைய ஓட்டம் முடியாதே இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ அதனால தான் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். அதே சமயத்துல அது ஒரு எச்சரிப்பான நாள், அதுவும் கூட நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு கலக்கமான ஒரு நாள். ஏன்னா அந்த நாள்ல நம்ம போயிட்டு அனுசரிக்கிற வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருந்துட்டோம்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா அது பயம் இல்லை, அது அதாவது அது தேவனுடைய கிருபை. அது அந்த நாள் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது அது தேவனுடைய கிருபை. அப்போ ஒருவேளை இன்னைக்கு இந்த ஒரு சத்தியத்தில் இருக்கக்கூட அநேகம் பேர் அந்த வாய்ப்புக்குள்ள வர முடியாம கூட போயிடுறாங்க. ஸோ அந்த வாய்ப்புக்குள்ள அவங்களுக்கு முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு எந்த ஒரு தீர்ப்பும் நம்ம சொல்ல முடியும். இதனால தான் அவங்க வர முடியாம போச்சு அப்படின்னு நம்ம தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு இல்லை. பட் அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன் அவங்க அந்த மாதிரி வாய்ப்புக்குள்ள போயிட்டாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் அதை நம்ம தீர்ப்பு செய்ய முடியாது. அதே போல அது நமக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த நாள்ல ரெண்டு விஷயங்கள் கூட நம்ம கருத்துல வச்சுக்கணும். அப்போ அந்த நாள்ல பங்கெடுக்கிறதுக்கு உண்டான ஆயத்து பணிகள் நம்ம கண்டிப்பா செய்யணும். அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த சிந்தையே இல்லாம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம்னா அதுதான் அவருடைய பார்வையில ஒரு தவறாயிருக்கும். ஸோ அப்போ அந்த குறைய சிந்தைகளோட நாம் அந்த ஒரு நினைவு கூறுதலின் நாளில் பங்கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ அதுதான் இன்னைக்கு அந்த ஒரு வகுப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தேவனுடைய கிருபையில. ஸோ அப்போ முதல்ல இந்த பஸ்கா அப்படின்னு சொல்லும் போது அது தமிழ்ல சொல்லும் போது அது ஒரு கடந்து போகுதல், அதாவது பாஸ் ஓவர் அப்படின்னா கடந்து போகுதல். பஸ்கா அப்படிங்கிறது அது ஒரு பண்டிகையாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். சோ அது ஒரு முதல் நியமனமாக எகிப்தில் இருக்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தது மோசேயின் மூலமா. அப்போ அந்த மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பா அங்க செய்தே ஆகணும். அப்ப யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னா இஸ்ரேல் இருக்கிற எல்லாருமே செய்யணுமா அப்படின்னா ஆமா, எல்லாருமே அந்த ஒரு பங்களிப்பை அவங்க செய்தே ஆக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ அதை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கூட அது நியமனம் கூட கொடுக்குறாரு. சோ இப்படித்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நியமனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த நியமனம் பகுதியை கொஞ்சம் நம்ம படிக்கலாம். யாத்ராகமம் 12:15 வாசிக்கலாம்.
புளிப்பில்ல அப்பத்தை 7 நாளிலும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும்.
பாருங்க, அப்போ இந்த பஸ்கா கொண்டாடுறதுக்கு முன்னாடி சில அனுசரிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கிறாரு. சோ அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு பஸ்கா கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும்? ஆமா, புளிப்பில்லாத அப்பத்தை, அதாவது எந்த புளிப்பான பதார்த்தமும் அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும் சொல்றாரு, அங்கிருந்து நீக்க வேண்டும், வீட்டுல இருந்து நீக்கிட வேணும். அது ரொம்ப முக்கியம். அது 7 நாளைக்கு முன்னாடியே அந்த 7 நாள்ல செய்யணுமா? எப்ப செய்யணும்னு
சொல்றாரு?
புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவீர்கள்.
7 நாள் புசிக்க கடவீர்கள் அப்படின்னா அந்த 7 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அவங்க? ஆமா, வீரெல்லாம் சுத்தமான இருக்கு, ஆயத்தமாயிட்டு வரணும். அந்த 7 நாளுக்குள்ள ஆயத்தமாகறதில்ல, 7 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஆயத்தமாகணும். எல்லாம் அந்த நாள் வருதுன்னா உடனே எல்லாம் மோசடி கட்டளை சொன்னது உடனே அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ 7 நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு 5வது நாள் 6வது நாள் பண்ணலாம் அப்படிலாம் அவங்க செய்யக்கூடாது. சோ அப்ப அந்த 7 நாள்ங்கிற முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடணும். அந்த 7 நாள் வரைக்கும் என்னன்னா புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சோ புளிப்பான பதார்த்தங்கள் எதுவுமே அங்க இருக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அப்புறம்
முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7வது நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுக்கொண்டு போவான்.
அப்படி ஒருவேளை அவங்க செய்யாம போயிட்டா அங்க என்ன நடக்கும் அவங்களுக்கு? ஆமா, இஸ்ரேல் இருந்து அவங்க அறுப்புண்டு
போயிடுவாங்கன்னா
அவ்வளவு அவங்க இல்லாம போயிடுவாங்க. பாருங்க எவ்வளவு கடினமான கட்டளை அது, ரொம்ப முக்கியமா நம்ம அதை கவனிக்கணும். அப்ப ஒருவேளை அவங்க பண்ணலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சாங்க. அதுக்கு யாரும் முன்னாடி வந்துட்டு அதுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேவன் கிட்ட கேட்க முடியாது, இறந்துருவாங்க அவ்வளவுதான். அப்புறம்
முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7வது நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது, அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம்.
அப்புறம்
புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக.
பாருங்க, பஸ்கானாவே அதுக்கு பேர் என்னதான்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்ப அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எவ்வளவு நாள் கொண்டாடணும்? 7 நாள் கொண்டாடணும். அப்ப புளிப்பு இருந்துச்சுன்னா அது புளிப்புள்ள புளிப்போட இருக்கிற அப்ப பண்டிகை ஆயிடும். அது ரொம்ப ஜாக்கிரதையா அங்க நம்ம அனுசரிக்கிறது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அப்புறம்
இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரித்து கடவீர்கள். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். 7 நாள் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது.
பாருங்க, இப்போ நீங்க 15வது வசனம் வாசிக்கும் போது அந்த முதல் நாளில் தானே உங்க வீடுகளில புளிப்புகள்லாம் நீக்கப்படணும் அப்படின்னா, அப்போ அந்த 7 நாள்ல முதலாம் நாள் 7 அது வந்துட்டு நம்ம அன்னைக்கு தான் எடுக்கணும் மாதிரி இருக்கு, ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனா இங்க மறுபடியும் நம்ம படிக்கும் போது இப்ப என்ன சொல்றாரு, 7 நாள் அங்க இருக்கவே கூடாதுன்னா அப்ப கண்டிப்பா அந்த 7 நாள்ல அங்க இருக்கவே கூடாது, அதுதான் முக்கியம். அப்புறம்
காணப்படலாகாது, எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுக்குண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாக்குஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்கப்படுவீர்கள் என்று சொல் என்றார்.
பாருங்க, அப்ப எவ்வளவு முக்கியமான கட்டளை அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப முதல்ல இந்த ஒரு பஸ்கா அனுசரிக்கும் போது தேவன் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கட்டளை, நீங்க என்ன பண்ணும், அதை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற எல்லா புளிப்பான பதார்த்தத்தையும் தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடெல்லாம் இன்னைக்கு பாருங்க, விண்டோஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, விண்டோஸ் மாத்திரம் இல்ல வேற எல்லாருமே என்ன பண்றாங்க, பண்டிகைங்க போல பொதுவா என்ன நடக்கும் வீட்டுல எல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி அப்பதான் எல்லாம் அங்கங்க இருக்கிறது பைபிள் எல்லாம் தூக்கி போடுவாங்க, குத்து வச்சுட்டு எல்லாம் இவனும் வேலையை எடுத்துப்பான், அவனும் குரான்ல அவனும் குரான்லாம் பத்திரமா வச்சுருவான். இப்போ மற்ற எல்லா விஷயங்களும் அப்பதான் எடுத்து போட்டு பக்கா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அங்க வைப்பாங்க. சோ இதெல்லாம் ஏன்டா பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன் செய்யறவனும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கேட்டா வருஷத்துல ஒரு நாளாவது சுத்தம் பண்ணலாமே அப்படிதான் சொல்லுவாங்க, வேற காரணம் அவங்களுக்கு தெரியறதில்ல. சோ தேவன் இஸ்ரேல ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை இது, அவங்க வீட்டுல எந்த ஒரு புளிப்பும் இருக்கூடாதுன்னு சொன்னதால அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது மூளையில மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து போட்டு நல்லா தொட்டை செடுத்து கழுவி எடுத்து வீட்டை எல்லாம் ஒற்றடைய வச்சு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள கொண்டு போவாங்க. சோ அப்பதான் ஒரு சின்ன பிட் பீஸ் கூட எங்கேயுமே இருக்காது, அவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அதுக்குத்தான் அந்த ஒரு நியமனம் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. சோ அதை இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் கடைபிடிக்கிறது இல்ல, யாரு கூட செய்யணும்னு சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறவங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கூட எப்படி இருந்தாங்கன்னா அங்க அடிமைகள் மாதிரி தான் இருந்தாங்க, ஆனா அவங்க அடிமையில இருந்தா கூட அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில வேலைக்காரங்க அவங்க வீட்டுல தேவைகளுக்கு அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்க கூட என்ன பண்ணணும், அவங்க பாருங்க இஸ்ரேல ஜனங்கள் செஞ்சா நியாயம், ஆனா அவங்க வீட்டுல இருக்கணும் கூட என்ன பண்ணணும், அதே மாதிரி அந்த நியமனம் அவங்க கடைபிடிக்கணும். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவன் கொடுத்த கட்டளை. அவ பாருங்க முதல் கட்டளை அது எவ்வளவு முக்கியமான ஒரு பிரமாணமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பஸ்காவில இந்த புளித்த விஷயங்களை மாத்திரம் வெளியேற்றதா அங்க ரொம்ப முக்கியமா அப்படின்னா அது மாத்திரம் முக்கியம் இல்ல, முக்கியமானதுல அதுவும் ஒண்ணு. சோ முக்கியமானது அதுவும் ஒண்ணுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமானதுல. சோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க கொடுக்குறாரு. அப்போ அந்த முதலாவது நாள்ல அங்க இருக்கிற புளிப்பு எல்லாத்தையும் அவங்க எடுத்து போடணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும், ஒன்னாவது நாள் ரெண்டாவது நாள் இப்படியெல்லாம் போகும். அடுத்து அவங்க என்ன செய்யணும்னா போயிட்டு அந்த ஆட்டுக்கடாவில் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணும், போயிட்டு அது ஒரு வயது அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த ஒரு வயது ஆட்டுக்கடாவெல்லாம் புடிச்சு வந்து அவங்க வீட்லயே கட்டி வைக்கணும். அது எத்தனாம் தேதி புடிச்சு வரணும், அவங்க
பத்தாம் தேதி
புடிச்சு வந்து கட்டிடணும் இல்லைங்களா. அப்ப நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ஆட்டு வெட்டப்படுறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த ஆட்டை கொண்டு வந்து பிடிச்சி அவங்க வீட்லயே அதை வளர்க்கணும். சோ அதை எப்படி வளர்க்கணும், அவங்க ரொம்ப அன்பு காட்டி வளர்ப்பாங்க. அது குட்டின்னு சொல்லும் இது எப்படி இருக்கும் பாருங்க, ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் அந்த ஒரு குட்டி பருவத்துல எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக பழகிட்டு இருக்கும். சோ விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க வெட்ட போறாங்கன்னு தெரியும், ஆனாலும் கூட அது கூட எப்படி வளரணும். சோ அது ஒரு அந்த அன்பு காட்டி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்து அந்த ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பிடிச்சி வந்துட்டு அதுக்கு தேவையான எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கிட்ட அன்பு காட்டிட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரும், இனி நாலு நாள் கழிச்சு நான் வெட்ட போறேன், அடுத்த நாள் வந்துச்சுன்னா இன்னும் மூணு நாள் கழிச்சு நான் என்ன வெட்ட போறேன், இனி வந்துச்சுன்னா அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு. சோ பாருங்க எப்படி அப்படியே க்ளோஸ் ஆக அவங்களுக்கே மனசு இதாக இருக்கும், ஆனா அதை வெட்டணும். அடுத்தா தேவன் அங்க ஒரு நியமனம் கொடுத்திருந்தாரு அந்த இஸ்ரேல் ஜனங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க வெட்டி அவங்க என்ன செய்யணும், அந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த ராத்திரியில அவங்க என்ன செய்யணும், ஆமா அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டினுடைய அந்த நிலை கால்கள்ல அவங்க என்ன பண்ணும், அப்படியே தெளிச்சு விட்டுணும். சோ தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும், தெளிச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருந்தோம் அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள போயிட்டு மாதிரி வெளியில எட்டி பாக்கல என்ன நடக்குதுன்னு ஏதாவது தலையை எட்டி பார்த்தா முடிஞ்சிச்சாலும் தலையாங்க இருக்காது. சோ அது யாருக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாருக்கும் அந்த நியமனம் இல்ல. சோ இப்போ முழு இஸ்ரேல இருந்து இப்ப என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரங்க செலக்ட் பண்றாரு. சோ யாருன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ வேற யாரு கூட எட்டி பார்த்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா தலைச்சன் பிள்ளைங்க எட்டி பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும், என்ன ஆகும், ஆமா சங்கார தூதன் அப்படியே வருவாரு, ஒரே விட்டு வெட்டி போயிடுவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ ரொம்ப முக்கியம் அந்த வீட்டினுடைய நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்படணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அது யாருன்னு பார்க்கும்போது தலைச்சன் பிள்ளைகள், அதாவது அந்த வீட்டுல முதலாவது குழந்தைங்க அவங்க வெளியே வரக்கூடாது. அப்போ பாருங்க ரொம்ப முக்கியமான நியமனம் அங்க கொடுக்குறாரு. சோ அது மாத்திரம் இல்ல, அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க என்ன கூட செய்யணும், என்ன செய்யணும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவங்க ஆட்டுக்குட்டியை நல்லா தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு இல்லையா, அப்புறம் தீயில வச்சுட்டு அப்படியே காட்டணும், தண்ணியெல்லாம் போட்டு வரக்கூடாது இல்லையா, கீழே போட்டு நல்லா கறிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு குடும்பமா உட்காந்து அதெல்லாம் ஆளு கொஞ்சமா பிச்சு அதை வந்துட்டு சாப்பிடணும். சோ அது வந்துட்டு ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டையில இல்ல, ஒரே ஆட்டுக்குட்டி எவ்வளவு தேவையோ அவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க பிடிக்கணும். சோ அது மாத்திரம் இல்ல, கூட அவங்க என்ன செய்யணும் அந்த நைட்ல அப்பம் ரெடி பண்ணணும். பாருங்க மூணு வேலையை அவங்க செய்யணும். ஒருத்தர் அந்த வீடு ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டிய அப்படியே சுட்டுற வேலையை பார்க்கணும். இன்னும் ரெண்டு பேர் ஒரு பேர் என்ன பண்ணும், மீதி இருக்கிறவங்க தான் அந்த அப்பம் சுடுற வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் கீரை செய்யறத வந்துட்டு பார்க்கணும். பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணே ஆகணும் சாப்பிடறதுக்காக. ஸோ ரொம்ப முக்கியமா அங்க கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் அவங்க வந்துட்டு வீட்டார எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். ஒருவேளை ரெண்டு பேர் தான் எங்க வீட்டுல இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணோம், பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட கூட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சி அவங்க அந்த வேலையா செய்யணும் கண்டிப்பா. அப்ப செஞ்சுட்டு அந்த அப்பம் தேவையான அளவுக்கு அப்பம், தேவையான ஒரு கீரை, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க உட்காந்து நல்லா திருப்தியா சாப்பிடுறது இல்ல. அவங்க என்ன பண்ணோம், ஆமா தீவிரமாய் சாப்பிடணும். ரொம்ப முக்கியம், கையில குச்சி இருக்கணும், காலில் செருப்பு இருக்கணும், இடுப்புல பெல்ட் இருக்கணும். அப்போ ஓட்ட பயணத்துல ஓடுறவங்களும் எப்படி பண்ணிருப்பாங்க, நல்லா சமணங்கால் போட்டு கண்டிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படியே இப்படி ரெடியா நின்றுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க படப்பட பொண்ணு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்போ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணும், மோசே ஒரு குரல் கொடுப்பாரு. அப்ப எல்லாம் அப்படியே வெளியே கிளம்பிடணும். அவர் குரல் கொடுக்குறவரை யாரும் வெளியே வரக்கூடாது அப்படித்தான் அங்க கட்டளை இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு நைட்ல அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வேலைகள் எல்லாம் அவங்க செய்யணும், உட்காந்து செய்யணும். வேலை கொடுக்குறா இருப்பாங்க தேவன், அந்த வேலையெல்லாம் அவங்க உட்காந்து பக்காவா செஞ்சுட்டே இருக்கும். அப்ப இவங்க வேலை செய்யறதுக்கும் எல்லாத்துக்கும் டைம் சரியா இருக்கும். அப்ப யாரும் வெளியே வர்றது கூட வாய்ப்பு இல்ல. பாருங்க இதெல்லாம் தேவனே அந்த ஏற்பாடு பண்றாரு. ஒருவேளை எந்த வேலையும் செய்ய வேண்டாம்ப்பா, எல்லாம் வீட்டுல அமைதியா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு கம்மன் உட்காந்துட்டுருங்க, நான் குரல் கொடுக்கறதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னா நம்மளுங்க என்ன பண்ணுவாங்க, அது வரையும் பொறுமையா உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்னதான் நடக்குன்னு எட்டி பாத்துருவாரு, தலை காணாம போயிடும். பாருங்க அப்ப தேவனே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஒருவேளை அந்த வேலை கொடுக்கலன்னா என்ன ஆயிடும், கண்டிப்பா அவங்களுக்கு தான் ட்ரபிள் ஆகும். இன்னைக்கே கூட நம்ம தேவன் நம்மளை காப்பாத்துறதுக்கு இப்படி கூட ஒரு மெத்தட் நம்மையே அறியாம அங்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற அறுவடையின் வேலைகள் எல்லாமே நம்ம சொல்லலாம். அப்ப இந்த அறுவடையின் வேலைகள்லாம் ஒருவேளை தேவன் நம்ம கொடுக்காம விட்டு இருந்தாருன்னா மற்ற வேலைகள் கூட இருக்குது. அறுவடை மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். சோ அப்ப இந்த வாய்ப்புல ஒருவேளை நமக்கு தேவன் கொடுக்கலன்னா நமக்கு என்ன நடக்கும், நம்ம புத்தி வேற எங்கெங்கயோ போகும். தேவையில்லாம நம்ம என்ன பண்ணுவோம், அங்க எங்கேயோ போயிட்டு தலையை நினைச்சிட்டு இருப்போம், வீணா நம்ம தலையை தான் இங்க போவோம். அதாவது இன்னைக்கு அந்த தலைச்சன் பிள்ளைகள் யாருக்கு அடையாளம் சொன்ன போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இன்னைக்கு சபைக்கு அடையாளம். ஏன்னா யாக்கோபு 1:18 வாசிக்கும் போது நம்மளை அங்க என்ன சொல்றாரு, முதல் பலன்களாக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
பாத்தீங்களா, முதல் பலன்கள் ஆகுவதற்கு. அப்ப நிறைய பேர் இருக்காங்க, அத்தனை பேர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நாம தான், முதல் பலன்கள் நாம தான். அப்ப அந்த இஸ்ரேல ஜனங்கள்ல தலைச்சன் பிள்ளைகள் யாருக்கு அடையாளம் அப்படின்னா, இந்த இஸ்ரேல ஜனங்கள் முதல்ல உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகத்துல தலைச்சன் பிள்ளைகள் தேவனுக்கு யாரு தான் பாக்குறோம், இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற நாமத்தான். நம்ம மறக்க கூடாது. அப்ப ரொம்ப முக்கியமான கட்டளை இப்ப நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த கட்டளை மீறினா நமக்கு என்ன நடக்கும், அவ்வளவுதான் பாத்தீங்களா. சோ அந்த அந்த சங்காரம் எதுக்கு அடையாளம் சொல்லும் போது அது இரண்டாம் மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. அப்ப அதுதான் நிழல் அங்க கொடுத்தார். இன்னைக்கு நாம அதனுடைய விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையா அதை அனுசரிக்கணும். சோ அதுலயும் பார்க்கும்போது அந்த ஒரு வீடு, அதனுடைய நிலைக்கால், சோ அந்த வீட்டுக்குள்ள செய்யற வேலை, இதெல்லாம் கூட நமக்கு நிழல் இருக்கு இல்லையா. சோ அப்ப அந்த வீடு எதை குறிக்கும், அது விசுவாச வீடு இல்லைங்களா. சோ விசுவாச வீடும் போது இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்களதான் அது வந்துட்டு குறிக்கும். சோ அது வந்துட்டு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நம்ம இன்னைக்கு தேவன் எப்படித்தான் வச்சிருக்கிறாரு இந்த பூமியில, அவருடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நம்மள வச்சிருக்கிறாரு. சோ அப்ப ஏற்ற சமயம் வரும்போது அது நம்ம என்ன செய்யணும், இந்த சத்தியத்துக்கு ஒரு சாட்சி கொடுக்கிற வேலை அங்க செய்யறதுக்கு நம்மளோட தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். சோ அது மாத்திரம் இல்லாமல் அந்த வீட்டினுடைய நிலைக்கால்கள் பூசப்பட்டிருக்கிற அர்த்தம், சோ அதெல்லாம் எது குறிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இன்னைக்கு ஒரு விசுவாச வீட்டாரா நம்ம இருக்கிறோம்னா, இந்த விசுவாசத்தினுடைய வீட்டாருக்கு அடையாளமா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தேவன், எப்படி நம்ம நம்மள வந்துட்டு விசுவாச வீட்டாருன்னு நம்ம சொல்றோம்? ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால. அந்த ஆட்டுக்குட்டியை நமக்கு தெரியும், நம்ம ரத்தத்திற்கு அடையாளம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்கள் தெளிக்கப்படுறது, அது எது குறிக்கிறதுனா நம்ம கர்த்தர் இயேசுவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஏன்னா அப்போ பவுல் சொல்லும் போது, நீங்கள் சுத்த அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அப்படி சொல்றாங்களா. அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு விசுவாச வீடு, சோ அது எப்படி பார்க்கும்போது அது கர்த்தர் இயேசுவினுடைய அது ஒரு அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதாக இருக்குது. அப்ப அந்த மீட்புக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கோம். சோ இந்த உலக ஜனங்கள் யாரும் அந்த மீட்புக்குள்ள இன்னைக்கு இல்ல, கண்டிப்பா அவங்க எப்பதான் வருவாங்க அந்த மீட்புக்குள்ள? ஆமா, இந்த மீட்பின் திட்டத்துக்குள்ள அவங்க இனிமே தான் வரப்போறாங்க. வரப்போற அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல தான் அவங்க வருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மீட்பின் திட்டத்துல நம்ம இருக்கிறோம். முதல் அந்த ஒரு பிள்ளைகள் தேவனோட உடன்படிக்கை செய்திருக்கிற நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க என்ன செய்தாங்களோ அதே போலத்தை நாம செய்யணும். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு அங்க என்ன செய்துட்டாங்க பாக்குறோம், அந்த நாள்ல பஸ்த கொண்டாடும் போது அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ரொம்ப முக்கியம், அது வீடு எது குறிக்கும்? விசுவாச வீடு. இன்னும் சொல்லும் போது அவருடைய பரிசுத்தவான்களாக நாம குறிக்குது. அப்போ அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம எங்கேயுமே என்ன பண்ணிட கூடாது. மிஸ் ஆனா கண்டிப்பா நமக்கு என்ன உண்டு, நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நான் மிஸ் ஆனா கூட நான் என்ன பண்ணுவேன், ஐக்கியம் நான் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம ஒருவேளை சொன்னா கூட கண்டிப்பா சாத்தான் என்ன பண்ணுவான், ரொம்ப ஈஸியா நம்மளை கொண்டு போயிட்டு வெளியே தூக்கி போட்டுருவான். அதாவது அந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, போனா கண்டிப்பா அவ்வளவுதான் நமக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டுக்குள்ள சும்மா இருக்கணுமா அப்படின்னா எந்த வேலை செய்யணும், நம்ம சும்மா இருந்தோம்னா என்ன ஆயிடும், அதுவும் நமக்கு டேஞ்சர். அப்ப வீட்டுக்குள்ள இருந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்திருக்காங்க, அவங்க மாமிசம் அங்க சுடணும், அதுக்கப்புறம் அப்பம் செய்யணும், கீரை கசப்பான கீரை செய்யணும், இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணும், சாப்பிடணும். ரொம்ப முக்கியம். சோ அதையெல்லாம் அவங்களுக்குள்ள பங்கிட்டு அவங்க சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அதை பங்கிட்டு அவங்க சாப்பிடலன்னா அது கூட அவங்க டேஞ்சர் தான். அது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா அவங்க சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்துச்சு. சோ அப்ப பாருங்க, இதெல்லாம் கூட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல கொஞ்சம் பிசிக்கலா கூட நம்ம சொல்லர்த்தமா பார்த்தா கூட தேவன் இதுல கூட அங்க ஒரு ஆழமான விஷயம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். பொதுவா மாமிசம், அப்பம், அப்பம்னா கோதுமையில செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் கீரை, இந்த மூணுமே எப்ப சாப்பிடணும் அப்படின்னா, பொதுவா உலகத்தினுடைய வழக்கத்தின்படி பகல்ல தான் சாப்பிடணும். சோ இரவுல சாப்பிட்டா என்ன ஆகும், டேஞ்சர் பண்ணிடும், பாடிக்கு ரொம்ப டேஞ்சர். சோ அது யங்கஸ்டா இருந்தா கூட டேஞ்சர் பண்ணிடும், வயிறு ஜீர்ணமாகாது, பெரிய பிரச்சனைகளை கூட்டுறோம் அது. சோ அப்ப பாருங்க, தேவன் அதை எப்பதான் கொடுக்குறாரு, நைட்ல கொடுக்குறாரு பாருங்க. என்ன ஏன் நைட்ல கொடுக்கணும், ரெண்டுமே மூணு விஷயங்களுமே ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற விஷயம். சோ ஏன் தேவன் அதுவும் கூட பிசிக்கலா கொடுத்துருக்கிறாருன்னா, இவங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேறினா எவ்வளவு தூரம் அவங்க நடக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம் அவங்க நடக்கணும். அப்ப நடக்கும் போது இவங்க சாப்பிட்டதுல என்ன ஆயிடும், அப்போ ஆமா பாருங்க, அப்ப பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. சோ எவ்வளவு ஞானமா தேவன் செய்யறா இருப்பாருங்க. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு கூட, சோ நம்ம ரொம்ப தூரம் நம்ம இந்த வனாந்தர பயணத்தை மேற்கொள்ள போறோம், நமக்கும் கூட கண்டிப்பா இரவு இந்த சிகிச்சை சுகம் குறிக்கும். அப்ப இந்த இரவுல இந்த சிகிச்சை சுகத்துல தேவன் கொடுத்திருக்கிறார், நம்ம நம்ம வந்துட்டு தொய்வில்லாம சோர்வில்லாம இந்த ஒரு பயணத்தை தொடர்றதுக்கு இந்த மூணு விஷயங்கள் நமக்கு முக்கியம். சோ அப்ப அந்த மாமிசம் அது எதை குறிக்கும், மாமிசம் அவருடைய சரீரம் அது எதை குறிக்கும், அவருடைய சொல்லுங்க மாமிசம் எதை குறிக்கும், மாமிசம் சரி ஓகே, அப்பம்
அப்பம் வார்த்தை,
அப்பம் தேவனுடைய வார்த்தை, கசப்பான கீரை,
கசப்பான அனுபவங்கள்,
கசப்பான அனுபவங்கள். சரி இப்ப நான் அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இந்த சாப்பிடுற மெத்தட் தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, முதல்ல அவங்க என்ன சாப்பிடணும், அப்பம் எடுத்து சாப்பிடக்கூடாது, முதல்ல கறி சாப்பிடணும், அதுக்கப்புறம் அந்த மாம்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாம்சத்தோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், உடனே ஒரு அப்பம் எடுத்து ஒரு கட்டி கடிச்சிடணும், கடிச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன்னா அந்த கறி எப்படி இருக்கும், மன்னிக்கணும் அந்த மாம்சம் சரி அப்பம், அப்பம் எப்படி இருக்கும், சாப்பிடணும் இருக்கும். அப்போ இப்ப கறி சாப்பிட்டதும் அடுத்தது இந்த ஒரு அப்பம் சாப்பிடும்போது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும், ஆனா இப்ப அந்த அப்பம் சாப்பிட்டதுனால இப்ப என்ன கேட்கும், வாய் சப்புன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன வேணும், ஏதாவது ஒரு டேஸ்ட் நாவ எதிர்பார்க்கும் போது உடனே அந்த கசப்பான கீரை அவங்க சாப்பிடணும். கசப்பான கீரை சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடும், அப்ப உடனே அவங்க என்ன பண்ணும், அந்த மாமிசம் அப்படியே ருட்டீனா அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்படியே இருக்கும்போது இந்த ஒரு அந்த ஒரு அப்பம் அது தேவனுடைய வார்த்தை, நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வெளிப்பட்ட அந்த வார்த்தை குறிக்குது. கசப்பான கீரை எது குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல நமக்கு இந்த சத்தியத்தை நாம் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தும் போது நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும், கசப்பான அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில நமக்கு தேவன் அனுமதிச்சிருக்கிறார். சோ ரொம்ப முக்கியம், இந்த சத்தியம் நம்ம எடுத்தே ஆகணும், இது வேண்டுதல் கூட இருக்குது, கட்டாயம் கூட இல்ல. சோ விரும்பி எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு, உபத்திரவங்கள், அதாவது கசப்பான அனுபவம் உபத்திரவங்கள் இருக்குது. அது சமயத்துல முதல்ல அந்த கசப்பான அனுபவங்கள் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அந்த கசப்பான அனுபவங்கள் வழியா நம்ம நடக்கும் போது அடுத்தது நம்ம என்ன எடுக்கணும், அந்த மாமிசம் எடுக்கணும். அப்ப அந்த மாமிசம் எதை குறிக்கும், எது குறிக்கும், நான் கொடுக்கிற மாமிசம் என்னுடைய சரீரம், அது எது அடையாளமா இருக்குது. இப்ப அப்பமும் அந்த அவருடைய சரீரம்னு சொல்லி வரும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது இல்லைங்களா. அப்பம் அது அவருடைய வார்த்தை, சோ அந்த ஒரு சரீரம் ரெண்டு அர்த்தம் இருக்குது. சோ அதுல ஒரு அர்த்தம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா அந்த சரீரம் கர்த்தர் இயேசு எப்படி கொடுத்தார் பாத்தீங்களா, ரொம்ப முக்கியம், பிக்கப்படுறதுக்கு கொடுத்தார். தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சு. சோ பிக்கப்பட்டதுனால தான் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அங்க ஒரு மீட்பு வந்துச்சு. ஒருவேளை கர்த்தர் இயேசு மறைக்காம அந்த சரீரத்தை பிக்கப்படுற கொடுக்கலன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு நமக்கு இல்லவே இல்லை. அப்ப இது குறித்து அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுனுடைய பலியில நான் என்ன பண்றேன், குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்கு. அப்போஸ்தலர் பவுல் அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்க அவருடைய சரீரத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது. சோ அதுதான் நம்ம வந்துட்டு மைண்ட்ல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிறேன், கொலோசேயர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்
பாத்தீங்களா. அப்ப கர்த்தர் இயேசு தன்னுடைய சரீரத்தை அங்க பிக்கப்படுறது கொடுத்தாருன்னா அந்த சரீரத்துக்கு அங்க என்ன நடந்துச்சு, உபத்திரவம் நடந்துச்சு. பெரிய உபத்திரவம் இந்த சரீரத்துக்கு நடந்துச்சு, சாதாரண உபத்திரவம் இல்ல. சோ கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாடுகள், சோ அது நாம என்ன சொல்ல போது பாடுகள். சோ அந்த மாதிரி பாடுகள் இந்த உலகத்துல இது வரைக்கும் யாருக்குமே இருந்ததே இல்லை. சோ அப்ப அது எது குடிக்குதுன்னு சொல்லும் போது பாடுகள். அதே சமயத்துல அவருடைய சரீரம் இதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, அது அப்பம் அதாவது சத்தியம், ரெண்டு அடையாளம் இருக்குது. சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு அடையாளம் எடுக்கலாம், அதாவது உபத்திரவம் பாடுகளுக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா அந்த சரீரத்தை நெருப்புல சுடுறது கொடுத்தாங்க, அப்ப சுடுறது கொடுக்கறது அந்த ஒரு வெப்பம் அது டைரக்டா அங்க மேல போடும். அப்ப அது எதுக்கு அடையாளம், அந்த நெருப்பு அது அக்னி, அது உபத்திரவங்கள் சோதனைகள் சிச்சைகள் பாடுகளுக்கு அடையாளம். அப்ப அவருடைய சரீரம் எங்க போச்சு, அந்த நெருப்புல கொண்டு போயிட்டு அவரு காட்டிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த சரீரம் எதுக்கு அடையாளம் சொல்லி பார்க்கும்போது அந்த பாடுகளுக்கு அடையாளம், உபத்திரவங்களுக்கு அடையாளம். அப்ப இங்க பாருங்க, தேவன் ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஒரு தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுறதுக்கு அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு அசூரன்ஸ் கொடுத்தா அவங்க நிக்க மாட்டாங்க, அவங்க விழுந்துருவாங்க. ஏன்னா பலவீனமான ஜனங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்ட்டு ரொம்ப ஞானமா தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது கொடுக்கலன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அது மாத்திரம் இல்ல, இந்த வனாந்தர யாத்திரையை நம்ம போறதுக்கு நமக்கு கொஞ்சம் பலன் வேணும். அப்ப அந்த பலன் எதுதான் சொல்லும் போது பாருங்க, அப்படியே டெட் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த உலகத்தினுடைய ஜனங்கள்லாம் நல்லபடியா வாழணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சம்பவங்கள் தங்களை சுத்தி இருக்கணும். ஆனா இங்க அப்படியே நேர் எதிர்மாற இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. அப்போ இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு அவங்க ரொம்ப தூரம் பயணம் செய்யறதுக்கு அவங்களுக்கு இந்த உலகத்துல முதல்ல உபத்திரவங்கள் அவங்க கண்டிப்பா எடுக்கணும். அதாவது அப்போஸ்தல் பவுல் ரோமர் 12 சொல்லும் போது, ரோமர் 12:1,
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள. அப்ப வேண்டிக் கொள்கிறேன், அப்ப உங்களை சரீரங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமான பரிசுத்தோட என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்ப பலி பலி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏறி எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப மிக்க முக்கியமான பாட்டு. ஒருவேளை இந்த பலி செலுத்துற விஷயத்துல நம்ம மிஸ் ஆயிட்டோம்னா என்ன நடக்கும் நமக்கு? பலி செலுத்துறதுல இது ஒரு பிரைம், இதுதான் முதல் கண்டிஷன். இந்த ஒரு தலைச்சன் பிள்ளைகள் ஆகுறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு முதல் கண்டிஷன் தேவன் என்ன தான் வைக்கிறாரு, ஒரு மிக முக்கியமான செய்தி அவங்களுக்கு பாடு, பாடத்தை முதல்ல வைக்கிறார். அப்போ கிறிஸ்தனுடைய பாடுகளை அவங்க பார்த்து இவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், அதே பாடுகள் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பி அங்க வரும். அதான் கர்த்தர் இயேசுவங்க சொல்லும் போது இது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவு. ஆனா விரும்பி வந்தா ஒரு கண்டிஷன், கண்டிப்பா பாடுகள் அவங்க எடுத்தே ஆகணும். அப்ப அந்த பாடுகள் மத்தியில அவங்க தங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில இந்த வனாந்தரத்துல அவங்க நடத்தணும். அப்ப அந்த பாடுகள் மத்தியில அவங்க அனுமதிக்கப்படும் போது அவங்களுக்கு சோர்வு நிறைய வரும் இல்லைங்களா, ரொம்ப சோர்வு வரும். சோர்வு வரும்போது விரக்தி எல்லாம் வரும், சரி என்னதான் வாழ்க்கை இது, என்னதான் பண்ணாலும் கஷ்டத்தின் மேல கஷ்டம், என்ன எவ்வளவு வருத்தம், அதுக்காக இப்படியா, இப்படி எல்லாம் நமக்கு நிறைய சோர்வுகள் வரும், நிறைய ஆங்கிள் இருந்து நிறைய சோர்வுகள் வரும். ஆனா சோர்வுகள் மத்தியில இப்ப நாம எடுக்க வேண்டிய முடிவு, நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த அந்த உணவு என்ன பார்க்கும்போது அது அப்பம். சோ அப்பம் பார்க்கும்போது அது தேவனுடைய சத்தியம். சோ அந்த சத்தியத்துல வச்சிருக்கிற ரொம்ப முக்கியமான ஆகாரம். சோ அது எதுன்னு சொல்லும் போது இந்த சோர்வான இந்த சோதனையான காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு பலமான ஆகாரம் எதுன்னு சொல்லும் போது அது தேவனுடைய சத்தியம். அந்த சத்தியத்துக்குள்ள இன்னும் விசேஷமா சொல்லும் போது அவருடைய வாக்கு தத்துவம் உள்ள வார்த்தைகள். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சோர்வுகள் மத்தியில நம்ம ரொம்ப திடனா பலமா நம்ம நடக்கணும்னா நமக்கு தேவனுடைய அந்த வாக்கு தத்துவங்களை, அந்த மாறாத வாக்கு தத்துவங்களை நம்ம மறக்காம எடுக்கணும். சோ அநேக நேரங்கள்ல நாம் சோர்வுக்குள்ள சோதனை வேணும்னு கேட்போம் தேவன் கிட்ட, பாடுகள் வேணும்னு கேட்போம், ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். தேவன் அனுமதிக்கும் போது நம்ம அதை வாங்கிட்டு சோர்ந்து போயிடுவோம். சோ காரணம் என்னன்னா அந்த ஒரு பாடுகள் மத்தியில நம்ம தேவன் கிட்ட நெருங்கி சேர்றதுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமா அவர் கொடுக்கறது அவருடைய வாக்கு தத்தம். சோ அந்த சோர்வான நேரத்துல அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம கையில எடுக்கணும். கையில் எடுக்கும் போதுதான் நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மாமிசம் சாப்பிடும் போது நமக்கு திகட்டும், அப்ப உடனே ஒரு அப்பம் எடுத்து ஒரு கடி கடிச்சா அந்த மாமிசத்தினால வந்துட்டு அந்த திகட்டல் என்ன ஆயிடும், அது நமக்கு மைண்ட்ல கூட இருக்காது, காணாம போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சோதனையான நேரங்களில இந்த துக்கமான நேரங்களில பாடுகள் மத்தியில் இருக்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாடுகளினுடைய அந்த ஒரு உக்கரகம் என்ன ஆயிடும் நமக்கு, அது உக்கரமா பாடுகள் இருக்கும் ஆனா அது உக்கரமாவே தெரியவே தெரியாது, போயிடும், அவ்வளவுதான், அது நம்மளை விட்டு போயிடும். சோ அப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்ம எடுக்கும் போதே நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். சோ அந்த புது பலனோட அடுத்தது என்ன பண்ணும், சோ அந்த புது பலன்ல நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் வாக்கு தத்தம் வந்ததுக்கு அப்புறம். சோ அடுத்தது நாம என்ன பண்ணிடுவோம்னா அந்த சந்தோஷத்திலேயே மிதமிஞ்சி நம்ம போயிடும். சோ இதெல்லாம் நம்முடைய பலவீனம் தேவன் தெரியும். அதனாலதான் என்ன பண்றாருன்னா மறுபடியும் என்ன பண்றாரு, கசப்பான சில அனுபவங்கள் கொடுப்பாரு. அப்ப என்னாயிருந்தோம் உடனே நமக்கு என்னப்பா இது மாதிரி அனுபவம், ரொம்ப கசப்பான அனுபவம். கசப்பான அனுபவம்னா இது எப்படின்னா பாடுகள் உபத்திரவங்கள்ங்கிறது அது வந்துட்டு வேற, அதே போல கசப்பான அனுபவங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? கசப்பான அனுபவங்கள் சொல்லும் போது இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட ரொம்ப நெருங்கினவங்க, நம்மள ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம கூட அவங்களை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்தவங்க நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம டவுட் பண்ணும் போது, சரி இல்ல நம்மள ஏதாவது தகாத வார்த்தைகள் சொல்லும் போது உடனே நமக்கு என்ன ஆயிடும், அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடும், ரொம்ப கசப்பான அனுபவம் ஆயிடும். சோ அது எங்கத்தான் நடக்கணும், இந்த உலகத்தில் மத்தியில நடக்காது. உலகத்தான் சொன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், பரவாயில்லப்பா நீ அப்படித்தான் பேசணும்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல போ நீ புரிஞ்சுக்கோ ஒரு நாளைக்கு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இதை சரியா புரிஞ்சு கொண்ட ஜனங்கள் மத்தியில வரும்போது தான் என்ன ஆயிடும், நம்மள சரியா புரிஞ்சுட்ட ஒரு சகோதரி ஒரு சகோதரிங்க எப்படி இப்படி நம்மள சொல்லிட்டாங்களே, ரொம்ப வேதனையா அவங்க ஆயிட்டுதான் அவங்களுக்கு. அப்ப இதுதான் கசப்பான அனுபவங்கள். உடனே இந்த கசப்பான அனுபவங்கள் வரும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணோம், பாடுகள் எடுக்கணும், இந்த உலகத்துல பாடுகள் எடுக்கணும், பாடுகள் நமக்குள்ள அனுமதிக்கணும். அப்ப என்ன என்ன அர்த்தம்னா, பாடுகளை எடுக்கணும்னா கர்த்தருடைய வேலையில நம்ம போகணும். கர்த்தருடைய வேலைகள் நம்ம போகும்போது அங்க அநேக பாடுகள் மத்தியில் தான் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப உடனே மறுபடியும் நம்மள அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே தோய்ந்து போகாம உடனே மறுபடியும் உள்ள போயிடும். சும்மா இதெல்லாம் சிம்பிள் ஒரு அடையாளம் தான், ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிற அடையாளங்கள். சோ அப்ப இந்த அடையாளங்கள்லாம் நம்ம கொஞ்சம் மைண்ட்ல வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அப்ப இப்படி பண்ணிட்டு மீண்டும் நாம் நம்முடைய அந்த ஒரு வழியில அப்படியே இந்த ஒரு வனாந்தர அந்த பயணம் நம்ம மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் ஒரு அடையாளம் அங்க நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப தலைச்சன் பிள்ளைகள் அதாவது வாக்கு திட்டம் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வந்துட்டு இந்த விஷயங்கள் தவறும் போது அங்க என்னதான் நடக்கும், நமக்கு சங்காரம் தான் அங்க நடக்கும். கடைசியில அங்க என்னதான் அதை மீறும் போது நமக்கு கிடைக்கிறது, சங்காரம். அப்போ அந்த ஏற்ற வேலை வர வரைக்கும் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது தேவன் கட்டாயப்படுத்தி நம்ம கிட்ட சொல்லல, சோ அது விருப்பத்தின் பேர்ல நம்ம கிட்ட எனக்கு விட்டுருக்கிறார். சோ அப்ப தேவையான பலன் எல்லாம் நமக்கு வச்சுட்டுக்கிறார். சோ அதை ஏற்ற சமயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். அப்போ விசேஷமா இந்த ஒரு நாள்ல தான் நமக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக வரும். சோ அப்ப இந்த அனுபவங்கள்லாம் தான் கடந்து போகணும். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பார்க்கணும், கடந்து போகிறதாக பாஸ் ஓவர். சோ அப்ப இந்த தலைச்சன் பிள்ளைகள் என்ன பண்ணணும், முதல்ல கடந்து போகணும். பாத்தீங்களா, இதெல்லாம் கடந்து போகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து அவங்க போகணும். எங்க போகணும், பரம கானான் அவங்க கடந்து போகணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் முதல்ல தேவன் கொடுத்த இந்த ஒரு பிரமாணம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பிரமாணம் இருக்குது நம்ம வந்து பாக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு தலைச்சன் பிள்ளை கூட அவரு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரமாணம் இன்னைக்கு. சோ அதனால நமக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. பாருங்க, அப்ப அந்த எகிப்துல இருக்கும்போது அந்த எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகள் இதை செய்யல, அதனால அவங்களுக்கு பெரிய துக்கம் வந்துச்சு. ஆனா இஸ்ரேல இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் செஞ்சுட்டாங்க, பெரிய சந்தோஷம் அவங்க வீட்டுல இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம கூட தலைச்சன் பிள்ளைகள், அப்ப நாம கூட இந்த பிரமாணத்தை நம்ம சரியா கடைபிடிக்கும் போது நம்ம கண்டிப்பா ஜீவன் இருக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இதை சரியா நம்ம கடைபிடிக்காத போது நமக்கு ஜீவன் இல்லதான் அங்க நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. சோ இப்படி இந்த ஒரு பிரமாணம் அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வருஷம் வருஷம் ஆசாரிக்கணுங்கிறது தேவன் மோசை கிட்ட கொடுத்த முக்கியமான கட்டளை. அப்ப எகிப்துல மாத்திரம் செய்யறதுல, இது எகிப்துல தொடங்கணும். ஆனா இது தலைமுறை தலைமுறும் தோறும் செய்யப்பட வேண்டிய நித்திய நியமம் செய்யணும். அவங்க நித்திய நியமம் தேவன் எது வரையும் வேண்டான்னு சொல்றாரோ அது வரைக்கும் அவங்க தொடர்ந்து செய்து ஆகணும். இந்த ஒரு அடையாளமான விஷயங்கள் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமா கொடுத்திருந்தார். சோ ஆனா இது கொஞ்சம் காலம் போக 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 அப்போ இருந்த அந்த ஒரு ஆசாரெல்லாம் ரொம்ப வைராக்கியமா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஒரு தலைமுறை தலைமுறை போகும் போது அங்க நடந்தது என்னன்னு பார்க்கும்போது இந்த ஒரு நியமனம் முற்றிலும் மாற்றப்பட்டுருச்சு. மாற்றப்பட்டுச்சுன்னா தேவனால் அல்ல, அதை ஆசரித்து வந்துட்ட ஜனங்களால, அதை நடத்தி கொண்டு வந்த ஆசாரியர்களால, ராஜாக்களால அங்க அந்த நியமனம் மாற்றப்பட்டிருக்கு. சோ அப்ப பாருங்க, ஆசாரியர்கள் அதை தொடர்ந்து செய்துட்டே வந்தாங்க. அப்ப ஆசாரியர்கள்ல நிறைய பேர் அதை சரியா செய்யாததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. சோ அவங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. சோ அதை வந்துட்டு அப்படியே போக போக ஒரு முக்கியமான விஷயமாக கருதாம அப்படியே போயிட்டாங்க. சோ அதுல ஒரு சம்பவம் நம்ம எங்க பாக்கலாம்னா, எசேக்கியாவுடைய காலத்துல நடந்துச்சு. எசேக்கியா ராஜா, அதாவது ஆசாரிகளுக்கு பிறகு, அதாவது நியாயாதிபதிகளுக்கு பிறகாக தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தினார். அப்படி ராஜாக்கள் ஏற்படுத்தும் போது அந்த ராஜாக்கள் வந்தவங்க தேவனுக்கு பயந்தவங்க இதை சரியா கடைபிடிச்சாங்க, தேவனுக்கு பயப்படாத ஜனங்கள் அதை சரியா கடைபிடிக்கல. சோ அதுல ரொம்ப முக்கியமா தேவனுக்கு பயந்து இருந்த ஒரு ராஜா யாருன்னு பார்க்கும்போது அவர் எசேக்கியா ராஜா. அப்ப அந்த எசேக்கியல் ராஜா வந்துட்டு ரொம்ப முக்கியமா இந்த கட்டளையை கடைபிடிச்சார். அப்ப அவரு அரியணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முதல் முதல்ல அவரு தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு, அங்கிருந்த ஆசாரியர்களுக்கு அவர் கொடுத்த பிரதானமான கட்டளை இதுதான். இதுதான் அங்க கொடுத்திருந்தார். சோ அந்த கட்டளையை குறித்து இப்ப நம்ம கொஞ்சம் படிக்கலாம், அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம். 2 நாளாகமம் 30 அதிகாரம் 1 நம்ம அப்படியே கொஞ்சம் வாசிக்கலாம்.
அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா என்றும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயும் மனாசே கோத்திரங்களுக்கும் விருப்பங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்.
பாத்தீங்களா, பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டியது எப்போ? முதலாம் மாதம் இல்லைங்களா, நிசான் மாதம். அப்பதான் அவங்க ஆசரிப்பு செய்யணும். ஆனா இங்க அந்த நியமனம் என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டிருக்கு பாருங்க. இது நியாயமா? தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு ஒரு எதிரான பிரமாணம் அங்க அவங்க செய்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளா அவங்க அதை கடைபிடிக்கிறதா அப்படின்னு நிறுத்திட்டாங்க. சோ இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எப்படி அங்க மீறப்பட்டுச்சுன்னா, அதுல 29 அதிகாரத்துல 7 வாசிங்க.
அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள்.
பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கிறாங்க பாருங்க. அப்ப இஸ்ரேல இத யார்த்தா செய்யணும், ஆசாரியர்கள் செய்திருக்கணும், ராஜாக்கள் அதை வழிநடத்திருக்கணும். ஆனா நடந்தது என்னன்னு பார்க்கும்போது, செய்ய வேண்டிய அந்த, அதாவது அங்க தேவனுடைய ஆலயத்துல பலிகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கணும், அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் பலிகள் கொடுக்கறது. சோ அங்க பலிகள் ஏறெடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்னன்னா, அந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு தான் தேவன் அந்த ஒரு வாய்ப்பை வச்சிருந்தார். சோ தேவன் விட்டு அவங்க ரொம்ப தூரம் போகிடாம அவர்கிட்ட மீண்டும் நெருங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பலி. சோ அந்த பலியவே அவங்க செலுத்தலைன்னா இப்ப தேவனுக்கு அவங்களுக்கு இருக்க கேப் எவ்வளவா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்படித்தான் அந்த ஜனங்கள் மத்தியில இப்ப நடந்துருக்கு. சோ ரெண்டாவது பார்க்கும்போது அந்த ஒரு தூபம் காட்டுற விஷயம். சோ அங்க தேவனுடைய ஆலயம் தான் சுத்தம் பண்ணிட்டாங்க, தூபம் காட்டணும் கொண்டு போயிட்டு, அங்க அந்த தூப பீடம் இருக்கும் அங்க கொண்டு போயிட்டு தூபம் காட்டணும். சோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அவங்க விளக்குகள் அங்க ஆசாரிப்பின் கூடாரத்துல விளக்குகள் இருந்துச்சு. சோ அந்த விளக்குகள் எப்பயுமே அணையாம இருக்கணும். சோ அதை ரொம்ப கரெக்டா அந்த ஆசாரியன் அதை கவனிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அதே போல தேவாலயம் கட்டப்பட்ட போது கூட அங்கேயும் கூட அதே ஸ்ட்ரக்சர் தான் கட்டினாங்க. சோ கட்டும் போது அங்க கூட விளக்கு இருந்துச்சு, ஆனா அந்த விளக்கை கூட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அணைச்சு போட்டாங்க, சரியாக பண்ணல. அது மாத்திரம் இல்ல, கடைசி அங்க என்ன பண்ணிருக்காங்க, கதவையே பூட்டிட்டாங்க பாருங்க. ஆலயத்தினுடைய கதவையே பூட்டி இருக்கிறாங்கன்னா, அப்ப இவங்க மனசு எந்த அளவுக்கு தேவன் விட்டு தூரம் போயிருக்கும் பாருங்க. அதுல 6 வாசிங்க,
நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின்
பாருங்க, இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்முடைய பிதாக்கள் என்ன
பண்ணிட்டாங்க,
துரோகம் யாருக்கு பண்ணிருக்கிறாங்க, அவங்க தேவனுக்கே துரோகம் பண்றாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்திருப்பாங்க பாருங்க. சோ அப்பேற்பட்ட ஜனங்களா இருந்திருக்கிறாங்க அவங்க. அப்புறம்
பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாக்குத்தலத்தை விட்டு திருப்பி அதுக்கு முதுகை
காட்டினார். டோட்டலா தேவனுக்கும் இவங்களுக்கு இருக்கிற அந்த உறவே என்னாயிடுச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இப்ப அந்த முதலாம் மாதத்துல பஸ்கா அனுசரிக்கிறோங்கிறது கூட மைண்ட்ல இல்லாம போயிடுச்சு, டோட்டலா போயிடுச்சு. இப்ப இசைக்க ராஜா அவர் அரியணைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறாரு, அப்படியே எல்லாம் இப்படி இருக்குது. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே ஆசாரில கூப்பிட்டு அந்த நாள் கூட கடந்து போய் சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அடுத்த ஒரு மாதத்துல அதே அந்த முதல் தேதியில் நம்ம பஸ்கா கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க யோசனை பண்ற. யோசனை பண்ணிட்டு இப்ப என்ன சொல்ல பாருங்க, 30 வந்திருக்கோம்.
பஸ்காவை 2 ஆசரிக்கும்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்த பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியால் அதன் காலத்தை ஆசரிக்க கூடாம போயிருக்கு.
ஏன் முடியாம போயிடுச்சுன்னா, அந்த காலத்துல செய்ய வேண்டியது செய்யாம போயிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல செய்திருக்க வேண்டியது
என்னன்னா,
ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிருக்கணும் முதல்ல. சோ அவங்க முதல்ல சுத்தமாக ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஜனங்களை சுத்தப்படுத்துற வேலையை அவங்க செய்ய முடியும். அப்ப ஜனங்களை அவங்க எப்படி சுத்தப்படுத்துவாங்கன்னா, ஜனங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பலிகள்லாம் வாங்கி அவங்க தான் கொண்டு போயிட்டு தேவனுடைய ஆலயத்துல கொடுப்பாங்க. சோ அப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அவ இவங்களே சுத்தமாகலன்னா எப்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போக முடியும், போனா என்ன ஆயிடும், இவங்களே செத்து போயிடுவாங்க. சோ ரொம்ப முக்கியம். சோ அப்போ இவங்க சுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க. சோ அது மாத்திரம் இல்ல, இந்த பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள எங்க இருந்தாலும் அவங்க எங்க வரணும், எல்லாரும் எங்க வரணும், எல்லாம் எருசலேமுக்கு வரணும் பாருங்க. இதே போலதான் சாலமோனுடைய காலத்துல கூட அங்க அவருடைய அந்த ஒரு அவருக்கு பின்னாடியே தன்னுடைய ராஜ்யம் ரெண்டா போனதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு 10 எங்க தான் வராங்க பாத்தீங்களா, எருசலேமுக்கு தான் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் தான் என்ன பண்றாரு, அவங்கள போக விடாம 2 பொன் கட்டுக்குட்டிகளை வச்சுட்டு அவங்கள ஏமாத்தி அங்க வேலை பண்ணிடுறாரு. பாருங்க, அப்ப எல்லாரும் எங்க வரணும்னா எருசலேமுக்கு வரணும், அங்கதான் வந்துட்டு அந்த பக்கம் அனுசரிக்கணும். ஆனா இங்க அந்த நியமம் எல்லாம் மாற்றப்பட்டிருச்சு. சோ இப்படி இருந்த அந்த நாட்களை தான் எசேக்கியா அங்க முடிவு பண்ணாரு. பரவாயில்ல, சோ அடுத்த மாசத்துலயே நம்ம அதை கொண்டாடணும் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, வெகு காலமாய் அப்படின்னா இது டெய்லி செய்யற வேலை இல்ல, இது வருஷம் வருஷம் செய்யறது. அப்போ வெகு காலமாய்னா அப்போ ரொம்ப வருஷமா, ரொம்ப வருஷமா அவங்க இத அனுசரிக்கவே இல்ல. ரொம்ப வருஷம்னா அப்ப எவ்வளவு வருஷம்னு அவங்க தெரியல. அப்ப மறந்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு 2-3 தலைமுறைக்கு மேல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே மறந்துருப்பாங்க. அப்பதான் நமக்கு என்ன ஆயிடும், எல்லாம் மறந்து போயிடும். சோ அந்த மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. அப்புறம்
ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்சபாமுகள் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் என்றும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள்.
பாத்தீங்களா, அப்போ இங்க இசைக்கராஜ் என்ன பண்றாருன்னா தான் மாத்திரம் இத ஆசரிக்கிறதுக்கு விரும்பாம அங்க இருக்கிற, அதாவது இஸ்ரேல பிரிஞ்சு போன மீதி இருக்கிற எல்லா கோத்திரத்தையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்கப்பா எருசலேமுக்கு, நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு தேவனுக்கு நம்ம பஸ்காவ ஆசரிக்கலாம், இது ஒரு வாய்ப்பு, வாங்க நீங்க எல்லாம் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் எழுதி, தூது எழுதி அங்க அந்தல்கார்ட்ட கொடுத்து அனுப்புறாரு. சோ அப்ப எல்லாம் போயிட்டு போயிட்டு அங்கங்க கோத்திர தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டு ராஜாக்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கிட்டவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, வசனம் எங்க நீங்க வந்துருங்கன்னா
அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயின் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊராராக திரிந்தார்கள், ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகை
செய்தார்கள். பரியாசம் பண்றாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க சிரிக்கிற அளவுக்கு பரியாசம் அப்படின்னா கிண்டல் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு இந்த ஒரு பஸ்கா அவங்க மத்தியில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிந்தை துள்ளி கூட இல்ல அவங்ககிட்ட, சுத்தமா போயிடுச்சு. பரியாசம் பண்றாங்க. அப்ப இசைக்கராஜா அதுக்காக ஒரு வருத்தப்படல, சரிப்பா நீங்க அப்படி இருந்தா இருந்துக்கோங்க, ஆனா நாங்க என்ன பண்றோம், சோ இந்த வேலையை நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு பாருங்க 12வது வசனம்.
யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு.
பாத்தீங்களா, சோ இவங்களுக்குள்ள அந்த செய்யணும் மனசு இருந்துச்சு, தேவன் அதுக்கு தேவையான உதவி எல்லாம் அவங்களுக்கு செய்துட்டு வர்றாரு. செய்துட்டு வரும்போது அப்ப அவங்க என்ன பண்ணும், முதல் வேலையா அங்க போயிட்டு ஆலயத்தை சுத்தம் பண்றாங்க. எல்லாம் பக்காவா ஆலயத்தை சுத்தம் பண்ணி அங்க என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா வேலைகளையும் ப்ராப்பரா செஞ்சு வச்சாங்க. சோ ராஜா அந்த கட்டளை கொடுக்குறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு, அதாவது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அனுசரிக்கிறதுக்கு அந்த 2வது மாதத்துல அவங்க வந்துட்டு அங்க எல்லாரும் அந்த எருசலேமுல மகா ஜனங்களா கூட்டிட்டாங்க. சோ மேக்சிமம் ஜனங்கள் அங்க வந்துட்டாங்க. சோ வந்திருக்கும் போது இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 14வது வசனம்,
அவர்கள் எழுதி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கிதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2வது மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அழித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்டி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள்.
அப்போ இங்க நடந்தது என்னன்னு பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தங்கள் தங்கள் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ எடுத்து வந்துட்டு அங்க வந்து நிக்கிறாங்க செய்யறதுக்காக, அதாவது அந்த பலியை கொடுக்கறதுக்காக அவங்க நிக்கும் போது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லும் பார்க்கும் போது அதை பலி கொடுக்கற நிறைய பேர் அந்த ஆசாரியர்கள் தங்களை என்ன பண்ணிருக்கணும், சுத்தம் பண்ணிருக்கணும், பரிசுத்தம் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணல, பரிசுத்தம் இல்லாம நிக்கிறாங்க. சோ அப்ப பரிசுத்தம் இல்லாம கொண்டு போயிட்டு அவங்க தேவனுக்கு முன்னாடி அந்த பலிகள்லாம் செலுத்துறதுக்கு போனாங்கன்னா என்ன நடக்கும், அவங்க செத்து போயிடுவாங்க. சோ இப்படித்தான் அங்க ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இப்போ அங்க போயிட்டு அங்க வேண்டுதல் செய்ய முடியாது. சோ இப்படி இருக்கும் போது அது மாத்திரமல்ல, அந்த ஒரு பஸ்காவை அவங்க ஆசரிக்கும் போது அது தேவன் எப்படி அந்த நியமனம் கொடுத்தாரோ அந்த நியமத்தின் படி தான் அவங்க அனுசரிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா 18வது வசனம்,
என்றால் எப்ராயிம் மனசே இசகார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதி இராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள்.
பாத்தீங்களா, என்ன மாதிரி கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படி செய்யணும். ஒருவேளை அந்த கட்டளையின்படி செய்யலைனா நிச்சயமா அவங்களுக்கு என்ன உண்டு, அவங்க அறுப்புண்டு போயிடுவாங்க அந்த ஜனத்துல இருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. இப்ப பாருங்க, அவங்க காக்கப்படணும்னா இதெல்லாம் செய்யணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க எழுதியிராத பிரகாரமாக சாப்பிட்டாங்கன்னா அப்ப நியமனம் என்னவோ அந்த நியமனத்துக்கு ஆப்போசிட்டா பண்ணிருக்கிறாங்க. சோ ரொம்ப முக்கியம், அவங்க பரிசுத்தம் பண்ணிருக்கணும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையா இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பரிசுத்தம் இல்லாமல் அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா அங்க என்ன நடந்திருக்கணும், சாவு நடந்திருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, வசனம்
அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாந்திருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார்.
பாருங்க இசைக்கனுடைய மனசு என்ன பாத்தீங்களா, தெரியும் இந்த ஜனங்கள் பத்தி இசையை கேட்கணும்ல. ஏன்னா இவ்வளவு காலம் அந்த சிந்தியே இல்லாத ஜனங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு வழியா அந்த சிந்திக்குள்ள வந்துட்டு அட்லீஸ்ட் போவோமேன்னு சொல்லி ஏதோ வந்திருக்கிறாங்க தேவன். அதனால இங்க கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கிருபை காட்டுங்க. சோ உங்க சமூகத்துல வர முடியாத ஜனங்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சோ இனிமே அவங்க கண்டிப்பா அந்த இசைக்கு என்ன கவனம் பண்ணாரு நமக்கு தெரியல, ஒரு சுருக்கமா அவர் பண்ணாரு இப்படித்தான் நமக்கு இருக்குது. ஆனா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருக்கணும், தேவன் கிட்ட போயிட்டு அழுது புலமையா அவர் ஜெபம் பண்ணிருக்கணும், சும்மா தேவன் விட மாட்டார். அப்ப அந்த ஜனங்களுக்காக பயங்கர வேண்டுதல் பண்ணிருப்பாரு. எப்படியாவது நீங்க அவங்கள தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு முறை அவங்கள மன்னிங்க. சோ எழுதிற பிரகாரமா பண்ணது தப்புதான், இருந்தாலும் இந்த ஒரு முறை அவங்களுக்கு அந்த கிருபை காட்டுங்க அப்படியெல்லாம் ரொம்ப போராடி இருப்பாரு தேவன் கிட்ட. கேட்டுட்டு இப்ப தேவன் அவருக்கு என்ன
பண்ணிட்டார், விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம்.
பாத்தீங்களா, ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். சரி பரவாயில்ல, இந்த ஒரு முறை வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி இனிமே நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்திராதீங்க, கண்டிப்பா அங்க என்ன பண்ணிருக்கணும். சோ அங்க தேவன் ஒரு மன்னிப்பு அங்க கொடுத்து அவங்க அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க வச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் கூட அங்க வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பஸ்கா கொண்டாடிட்டு அது அவங்க அந்த பஸ்காவினுடைய 7 நாள் அங்க இருக்கும்போது அந்த ஜனங்கள் மத்தியில் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 7 நாள் பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு, எல்லா ஜனங்களும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறாங்க. அப்ப பாருங்க அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம முக்கியமா கவனிக்கணும். எங்க எங்கேயோ இருந்து வர ஜனங்க அவங்க என்ன பண்ணும், 7 நாள் அந்த எருசலேமில் அவங்க கூட இருக்கும் போது அந்த எருசலேமில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். யார் கொடுக்கணும், ராஜா கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களும் செய்யணும். ராஜா செய்யணும்னு என்ன அர்த்தம், அந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த உதவியை வர ஜனங்களுக்கு செய்யணும். அப்ப 7 நாள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கூடி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும், அவங்க தங்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் இங்க இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா செய்திருக்கணும். அப்ப பாருங்க இப்ப செய்தியின் மூலமா இப்ப என்ன ஆயிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐக்கியம் கூட அங்க கண்டிப்பா வரும். சோ அந்த அன்பு பரிமாறுது, தேவனுடைய அந்த கட்டளைகள் பரிமாறிக்கொள்றது, அதை செய்யற விஷயம், இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா மனசுல என்னாயிடும், மீண்டும் அந்த பழைய வைராக்கியம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு பாத்தீங்களா, தேவன் எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறார். அந்த வாய்ப்பு கொடுக்குறார், கண்டிப்பா அதுல அவங்க ஒரு வைராக்கியம் கூட அவங்களுக்குள்ள வர்றதுக்கு நிறைய அங்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் அவங்க 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 ஊருக்கு போகிறதுக்கு அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அவங்க அவங்க ஊருக்கு போகணும் இல்லைங்களா. சோ அங்க போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க அவங்களுடைய வைராக்கம் எந்த அளவுக்கு இருந்தது நம்ம இதுலயே தெரிஞ்சுக்கலாம். 31 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து
எல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் என்றும் எப்ராஹிமிலும் மனாசையிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் விடுத்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாற்றுக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியும் அவரவரை தங்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து குதித்து தோற்கடிக்கவும் ஒழுங்குபடுத்தினார்.
பாருங்க அப்போ ரொம்ப முக்கியமான வேலை நடந்திருக்கு. பாருங்க வந்தது ஒரு 7 நாள், 7 நாள் அவங்க கூடி ஆசரிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த 7 நாள்ல அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடினதுனால நிறைய கத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த பழைய வைராக்கியத்தை தங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு அவங்க ஊருக்கு போனதும் என்ன பண்ணிருக்கிறாங்க பாருங்க, சில எல்லாம் அடிச்சு நுழைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். வந்தது பஸ்கா கொண்டாடுறதுக்கு, ஆனா போய் செஞ்ச வேலை எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா என்ன இருக்கோம்னா, சோ அவங்க அந்த பஸ்கா ஆசரித்த நிமித்தமா தேவன் அவங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலம் செய்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். சோ அந்த அனுகூலத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க போயிட்டு அதை எல்லாம் உடச்சு எறியறாங்க. சோ அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு அங்க வந்திருக்கிற அந்த உற்சாகம் அவங்களுக்கு வந்திருக்குது. ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர் நமக்கு கூட தேவன் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஒரு நாள் அதை நம்ம கூட என்ன பண்றோம், அனுசரிக்கிறதுக்கு இப்ப தயாராகிட்டு போயிட்டு இருக்கிறோம். சோ அதை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னா, எங்கயோ அங்க ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் இல்ல, எப்படி பண்ணணும். சோ சகோதர சகோதரர் ஒரு குடும்பமா சேர்ந்துட்டு அதை இங்க செய்யும் போது இங்க ஏழு நாள் அளவும் அப்படின்றது அது ஒரு அடையாளமா அங்க கொடுக்கிறார். ஆனா ஏழு அப்படிங்கறது எதை குறிக்கும், ஆவிக்குரிய பூர்ணம் குறிக்கும். அப்ப ஆவிக்குரிய பூர்ணம்னா இது பஸ்கா நேரத்துல மாத்திரம் செய்யப்பட வேண்டிய விஷயம் இல்ல, நாம என்னைக்கு உடன்படிக்கை செய்துட்டு இந்த ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள நுழைஞ்சமோ அன்னையில இருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, என்ன செய்ய வேண்டியது இருக்குது,
சுத்தம் பண்றது
இல்ல ரொம்ப முக்கியமா, அதுவும் இல்ல அதுவும் இல்ல கூடுகை ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா. சோ அந்த சிலையை ஒட்டச்சு நொறுக்குறது அதெல்லாம் எது குறிக்குது அப்படின்னா, அப்போஸ்தல் பவுல் நமக்கு சொல்லும் போது பொருளாசை இன்னும் சில விக்கிரக ஆராதனை பத்தி சொல்றார். சோ அதே மாதிரி இன்னும் சொல்லும் போது இந்த விக்கிரக தோப்புக்குள்ள இதெல்லாம் எதுக்கு அடையாளம் இருக்குன்னா, சாத்தானுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கங்க அங்கங்க அருமையா அருமையா ஏற்படுத்தி வச்சிட்டு இருக்கிறார். சோ இதெல்லாம் நமக்குள்ள அடிச்சு நொறுக்கணும்னா நமக்கு என்ன வேணும், பலன் வேணும். பலன் இருந்தா மாத்திரம் பார்த்தாது அதை உசிப்பி விடுறதுக்கு என்ன வேணும் பாத்தீங்களா, ஒரு வைராக்கியம் கிளம்பணும் நமக்குள்ள. நமக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்கு, சத்தியம் பத்தி விஷயங்கள் அறிவு நிறைய இருக்குது. ஆனா என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறது அது வைராக்கியத்தோட அப்படியே வரணும் வேகமா. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இந்த ஐக்கியம் ரொம்ப 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 முக்கியம். சோ எந்த அளவுக்கு அந்த ஐக்கியம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த ஒரு வைராக்கியம் அதிகமாகும் பாருங்க. பாருங்க இருந்த ஏழு நாள்ல இவங்க இவ்வளவு பெரிய வைராக்கியம் வந்திருக்குன்னா, அப்போ இந்த ஒரு உடன்படிக்கை செய்தில இருந்து மரணம் வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஓட்டத்துல இருக்க போறோம். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பெல்லாம் நம்மால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த ஒரு கூடுகை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை அனல் மூட்டணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அங்க தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சோ இப்படித்தான் அந்த நாட்கள்ல அந்த ஜனங்கள் அந்த வைராகியத்துக்குள்ள வந்துட்டாங்க நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி இருக்கும்போது இங்க இசைக்கவனுடைய காலத்துல ஆசரிச்சுட்ட இந்த ஒரு பஸ்கா இது என்ன ஒரு அடையாளம் நமக்கு தேவன் வச்சிருக்கார். சோ ஆசரிக்கப்பட வேண்டிய விதத்துல அதை ஆசரிக்காம இருந்திருக்குது, ஆனாலும் தேவன் அதை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது அந்த அவங்க தேவன் கொடுத்துட்ட பிரமாணத்துக்கு நேர் எதிர்மாறா இருந்த போது கூட தேவன் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாருனா என்ன காரணம், அது மாத்திரம் இல்ல. சோ இதுல கூட நமக்கு அடைந்து இருக்கிற அந்த அடையாளங்கள் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் அதெல்லாம் என்ன, அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது. சோ அப்ப முதல்ல பார்க்கும்போது இது குறிச்சு அப்போஸ்தல் பவுல் நமக்கு இந்த பஸ்காவை குறிச்சு ஒரு விஷயம் பேசுறார். படிக்கலாம் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7-8 வசனம். இன்னைக்கு நமக்கு கூட ஒரு பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஒரு பண்டிகை நம்ம எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சோ அதுக்கு ஒரு நியமனம் நம்ம கொடுக்கிறார். எப்படி இஸ்ரேல ஜனங்கள் அந்த புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிச்சாங்களோ அதுதான் முதல் ஸ்டெப், அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கடந்து போறதுக்கு. அதே போல நாம கூட என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த கடந்து போறதுக்கு முதல் அடிப்படை ஒரு ஸ்டெப் இங்க இருக்குது, படி கொடுத்திருக்கிறார். சோ இதை நம்ம கடந்து போனோம்னா அந்த புளிப்பை நம்ம இடத்துல இருந்து நம்ம நீக்கி போடணும். சோ அப்ப புளிப்பை நீக்கி போடுறது அப்படின்னு சொல்லும் போது அந்த புளிப்பு எதுக்கு அடையாளமாக இருக்குது பாக்கணும். ஆமா, புளிப்பு பாவத்திற்கு அடையாளமாக இருக்குது, பாவ செய்கைகளுக்கு அது அடையாளமாக இருக்குது. சோ இந்த பாவ செய்கைகளை நம்ம கலந்து போடணும்னா அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க பண்ணிருக்கிறோம், அதுதான் எசேக்கியாவுடைய காலத்துல நடந்துச்சு. சோ இன்னைக்கு நாம அந்த பாவ செய்கைகளை கலந்து போறத பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் நம்ம செஞ்சிருக்கணும், அதுதான் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறோம். சோ அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப 2 நாளாகமத்துல 29வது அதிகாரத்துல 7வது வசனம் நம்ம வாசிக்கலாம்.
அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் தூக்கி போட்டார்கள்.
இதுதான் அங்க நடந்துட்ட மிக முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஒரு பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, தூபம் காட்டுற விஷயம், அதுக்கப்புறம் விளக்கை அணைத்து போடுறது, மண்டபத்தினுடைய கதவை பூட்டி போடுறது. சோ அப்போ இங்க எசேக்கியா எடுத்ததுமே பஸ்ட் ஆசைங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணல. சோ அவர் முதல்ல அவர் என்ன பண்றார், தேவனுடைய ஆலயத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க. சோ அப்ப இன்னைக்கு கூட நாம முதல்ல இந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நம்ம செய்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம கூட இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ற வேலையை செய்யணும். சோ அப்ப அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ண நமக்கு தெரியும், அது சுலர்த்தமான விஷயம் இல்ல, தேவனுடைய ஆலயம் நம்ம தான் அப்படின்னு சொல்ல போது, இந்த ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் படுத்தணும். சோ அப்ப ஏன் சுத்தப்படுத்த வேண்டியது ஆயிடுச்சுன்னா, அங்க நிழல பாக்குறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, சர்வாங்க தகன பலி அவங்க செலுத்தாம போயிட்டாங்க. சோ அப்ப 4 விஷயங்கள் இங்க நம்ம வந்து பாக்குறோம். அவ முதல்ல சர்வாங்க தகன பலி. அப்ப சர்வாங்க தகன பலின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கும், சர்வாங்க தகன பலி முற்றிலும் நம்மள என்ன பண்ணும், அங்க ஒப்பு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நடந்துருச்சு, ஒப்பு கொடுக்கல. அதாவது நாம் நம்ம தேவன் கிட்ட நாம என்ன சொல்லிட்டு அங்க உடன்படிக்கை செய்தோமோ அதன்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப அந்த சர்வாங்க தகன பலி சொல்லும் போது அந்த சர்வாங்க தகன பலி எதுக்காக தான் செய்வாங்க, அவங்க தங்களுடைய சுத்தம் பண்றதுல தங்களுடைய பாவங்கள் அங்க கிட்ட போக்கிக்கிறது. அவ முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பாவம் போகணும்னா முதல்ல என்ன செய்யணும்னு சொல்றாரு பாத்தீங்களா, சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அப்ப சர்வாங்க தகன பலின்னு சொல்லும் போது அது எது கடையாளமா இருக்குன்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் மாம்சம் சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டையினுடைய சரீரம், சோ அது கடையாளமாக இருக்குது. சோ அப்ப அது எதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாடுகள். அப்ப தேவனுக்கு நம்ம செய்துக்கிட்ட உடன்படிக்கை நான் என்ன பண்றேன், பாடுகள் நான் எனக்கு நான் என்ன ஜீவபலியை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம செய்துட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம உட்கார்ந்து நம்முடைய இந்த ஒரு வருடத்தினுடைய வாழ்க்கை அல்லது உடன்படிக்கை செய்துட்டு இருந்ததுல இருந்து இன்ன நாள் வரைக்கும் செய்து கொண்டபடி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் போடணும். அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், உட்காந்து ஒரு நோட் எடுத்து பண்ணோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், இந்த நாள்ல என்ன பண்ணோம், இந்த நாள் இந்த மாசம் என்ன பண்ணோம், இந்த வருஷம் முழுக்க என்ன பண்ணோம், எல்லா கணக்கு போடணும். போட்ட பார்த்தா சர்வாங்க தகன பலி நம்ம செலுத்திருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி செலுத்தினா தான் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டாவது பார்க்கும்போது சர்வாங்க தகன பலி மாத்திரம் செலுத்துறது இல்ல, ஆசரிப்பின் கூடாரத்துல அங்க பலி பலி கொடுத்த அந்த ஒரு அந்த பலிபீடத்திலிருந்து அங்க இருக்கிற அந்த நெருப்பு தனல எடுத்து ஆசாரம் எங்க போவார், நேரம் ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ள போயிட்டு பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த தூப பீடத்துல அந்த அக்னிய போடுவார். சோ போட்டுட்டு அதை அப்புறமா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், தன்னுடைய கைகளால எவ்வளவு அள்ள முடியுமோ, என்னது
கைப்படி அளவு,
ஆமா கைப்படி அளவு தூப அந்த வர்க்கங்களை அப்படியே தூக்கி என்ன பண்ணும் அவரு, அந்த நெருப்பு தலையின் மேல அங்க போடணும். சோ அப்ப இந்த நெருப்பு தலையின் மேல இந்த ஒரு தூபங்கள் போட்டது, அந்த தூப வர்க்கத்தை போட்டது அது கடையாளம் இருக்குன்னா, போடும்போதுல இருந்து என்ன வரும், ஃபுல்லா சுகந்த வாசனையோட அங்க புகை வரும். சோ அப்ப இன்னைக்கு நம்முடைய ஜீவபலி தேவன் விரும்பினபடி இருந்துச்சா பாக்கணும், அதுதான் முக்கியம். நாம் பலி செலுத்துறோம்னு ஓடுறோம் செய்யறோம் அதெல்லாம் ஓகே, ஆனா யோசிக்க வேண்டியது என்னன்னா, அங்க நாம் கொடுத்த பலி தேவனுக்கு சுகந்த வாசனையா இருந்துச்சா, அது நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த பலி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆடு அல்லது அது இந்த காளையினுடைய தோல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாணம் எல்லாம் கொண்டு போயிட்டு பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போயிட்டு எரிப்பாங்க. சோ பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போய் எரிக்கும் போது அதனுடைய வாசனை என்னவா இருக்கும், அது நாரும் இல்லைங்களா, அந்த வாசம் நாரும். அப்ப அந்த பாளையத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அது எப்படி இருக்கும், ஒரு நாற்றமான விஷயமாக இருக்கும். சரி, அது இருக்குது, ஓகே. ஆனா இந்த ஆசாரப்பின் கூடாரத்துக்குள்ள பாக்கும்போது இந்த ஒரு கைப்பிடி நிறைய அள்ளி போட்ட அந்த தூப வர்க்கத்துல இருந்து புகை நறுமணத்தோட கிளம்பும். அப்படியே எதை குறிக்கிறதுன்னா, நம்முடைய அந்த ஜீவ பலி தேவனுக்கு சுமந்த வாசனையா இருக்குதா. ஏன்னா நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, தேவனுக்கு விரும்பினபடி நம்ம நாம் பலி கொடுக்க மாட்டோம். சோ நாம இதுதான் தேவனுக்கு சுகந்தமான ஒரு வாசனை, இதுதான் தேவனுக்கு விரும்பும் பலின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை கொடுத்துட்டு இருப்போம். ஆனா அங்க அக்கௌண்ட்லயே வராது, டெபாசிட்டே ஆகாது. டெபாசிட்டே ஆகலைன்னா அது வேஸ்ட் ஆயிடும் இல்லைங்களா. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அந்த ஜீவபலி அது தேவன் முகந்து பாக்குற அளவுக்கு அது அவருக்கு பிரியமான பலியா அது வாசனையோட இருக்குதா நம்ம செக் பண்ணணும். அதுதான் அந்த ஒரு விஷயம் அங்க குறிக்கிறது, தூபம் காட்டுற விஷயம். சோ பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஞானமா கவனிக்கணும். அப்ப நம்ம ஜீவபலி செலுத்துறதுல கூட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, அதெல்லாம் என்னன்னா சுய பரிசோதனை, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சுய பரிசோதனை நம்ம செய்து பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ அப்ப இந்த தூபம் நம்ம காட்டினதுக்கு அப்புறம் இரண்டாவது மூணாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஆலயத்தினுடைய விளக்கெல்லாம் அவங்க அணைச்சு போட்டாங்க. சோ அப்ப அந்த விளக்கு எது குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விளக்கு எதை குறிக்கும், சத்தியம் குறிக்கும், சத்தியத்தினுடைய வெளிச்சம் குறிக்கும். அப்ப நாம இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல இருக்கிற அத மன்னிக்கணும், அந்த விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கிற அந்த விளக்கு என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் அந்த வீட்டுல இருக்கும் அத்தனை பேர்த்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்போ அந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும், என்ன வேணும், அப்ப அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியை குறிக்கும். அப்ப நமக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவி வாங்கிட்டோமோ தேவன் கிட்ட, அவ்வளோ பரிசுத்த ஆவி வாங்கிட்டு நம்ம என்ன செய்யணும், வெளிச்சம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். யாருக்கு வெளிச்சம் கொடுக்கணும், யாருக்கு வெளிச்சம் கொடுக்கணும், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு தண்டின் மேல விளக்கு வச்சுட்டா அந்த விளக்கினுடைய வெளிச்சம் யாருக்கு கொடுக்கும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது, வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த வெளிச்சம் முதல்ல பிரகாசிக்கும். ஒருவேளை சந்தில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணலாம், பக்கத்து வீட்டுல தெரியணும் பாத்தீங்களா. அப்ப முதல்ல நம்முடைய வீட்டுக்குள்ள வீடு, அது எதை குறிக்கும், நம்முடைய வீடுன்னு சொல்லும் போது விசுவாச வீடு. அப்ப இந்த விசுவாசத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில அந்த ஒரு வெளிச்சம் அங்க என்ன ஆகணும், பிரகாசிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரகாசிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவி வாங்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம அங்க பிரகாசிக்கிறது நம்ம தெரிஞ்சிடலாம். நம்ம அதிக பரிசுத்த ஆவி வாங்கிட்டு நம்ம இப்போ சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். சோ அப்ப அந்த விளக்கு குறிக்குது நம்முடைய அந்த ஒரு வெளிச்சம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் அங்க என்ன ஆகணும், ஜனங்களுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வீசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம வந்து பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த விளக்கை அணைச்சு போட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இங்க அழைச்சு போட்டாங்கன்னா அங்க எண்ணெய் இருந்து அதை எரிக்காம விட்டுட்டாங்க அர்த்தம் இல்ல, எண்ணெயவே அவங்க முதல்ல என்ன பண்ணல, ஊத்துல. அப்படின்னு என்னன்னா, தேவன் கிட்ட நம்ம பரிசுத்தாவையே நம்ம வந்து வாங்கிக்கல, வாங்கிக்கலன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம், அப்படியே அணைஞ்சு போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தேவன் கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி வாங்கிட்டு நம்ம வெளிச்சம் வீசக்கூடியதெல்லாம் இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. வாங்கிட்டு அப்படியே சும்மா அங்க இருக்கிறது இல்ல. அப்ப இன்னைக்கு நாம் நம்முடைய ஜனங்கள் மத்தியில அந்த வெளிச்சம் வீசுகிற ஜனங்களாக இருக்கிறோமா, அது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ அப்ப அந்த வெளிச்சம் வீச்சு மாத்திரம் இல்ல, அடுத்ததாக என்ன சொல்ற, இங்க இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மண்டபத்தினுடைய கதவையே அங்க பூட்டிட்டாங்க. சோ அந்த கதவையே பூட்டுறது என்ன அர்த்தம்னா, டோட்டலா நம்முடைய செயல்பாடுகள் ஆரம்பத்துல இருந்து சரியா இல்லாதனால ஏன் கதவு போட்டுறாங்கன்னா, காரணம் முதல்ல அவங்க சர்வாங்க தகன பலி செலுத்தல. சர்வாங்க தகன அந்த ஒரு தகன பலி செலுத்தணும்னா அவங்க எங்க போகணும், ஆலயத்துக்கு போகணும். அப்ப முதல்ல அவங்க கதவை திறந்தே ஆகணும். அப்ப முதல்ல சர்வாங்க தகன பலியே அங்க செலுத்தல, அது ரொம்ப முக்கியம். அதை செலுத்துறதுனா கண்டிப்பா கதவு பூட்டுற அளவுக்கு போயிருக்காது. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம், அங்க தகனம்பலை செலுத்துறாங்கன்னா நிச்சயமா அக்னி இருக்கணும். அந்த அக்னியை எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க அந்த தூப பீடத்துல போட்டிருக்கணும். ஆனா அந்த பலி கொடுத்ததுனால அங்க அக்னி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. சோ அக்னி கொடுக்கணும்னா கண்டிப்பா உள்ள போவாங்க. உள்ள போகும் போது அங்க வெளிச்சம் அங்க டியூப் லைட் எல்லாம் போட்டிருக்காரு. அங்க வெளிச்சம் எதுதான், விளக்கனுடைய வெளிச்சம் தான். கண்டிப்பா அவங்க உள்ள போகும்போது ஒண்ணுமே தெரியாது. அப்போ கண்டிப்பா விளக்கு அவங்க பத்த வச்சு ஆயிருக்கணும், எரிய வச்சிருக்கணும். ஆனா இவங்க அது செய்யாதனாலதான் இப்ப அதுவுமே இப்ப இவங்க ஸ்டெப் ஸ்டெப்பா வருது. சோ இதெல்லாம் எதுவுமே முன்னாடி இருந்ததெல்லாம் செய்யாதனால்தான் இப்ப கடைசியா என்ன ஆயிடுச்சு, மண்டபத்தையே பூட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு, ஆழத்தையே பூட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ நாம கூட இந்த வேலைகளை சரியா செய்யாம உலகத்தின்படி நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய சிந்தைகள்லாம் உலகத்தினுடைய போயிட்டு நம்முடைய வேலை நேரங்கள் எல்லாம் உலகத்தை நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருந்தோம்னா கடைசியா நமக்குள்ள என்னதான் நடக்கும், நமக்குள்ள என்ன நடக்கும், ஆலயம் பூட்டப்படுறதுதான் நடக்கும். அதுல எந்த மாற்றமே ஆலயம் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். இது நமக்கே தெரியாது, நம்முடைய ஆலயம் அங்க க்ளோஸ் ஆயிடும். நம்ம தேவனுடைய ஆலயமாக இருந்த அந்த ஒரு காலம் போயிட்டு இப்ப அது பூட்டி சீல் வச்ச நிலைக்கு அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப எசேக்கியனுடைய காலத்துல அவங்க செய்துட்ட மிக முக்கியமான விஷயம், எசேக்கியா வந்ததும் முதல்ல தேவனுடைய ஆலயத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம கூட முதல்ல பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம், சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது நாலு விஷயங்கள் இருக்குது. அதே நாம் சுய பரிசோதனை செய்யணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் இசைக்கனுடைய காலத்துல அவரு செய்துட்ட விஷயம் என்னன்னா அந்த பஸ்கா கொண்டாடுறது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க பலி கொடுக்கும் போது கூட அங்க எசேக்கியா ரொம்ப முக்கியமா செஞ்சது என்னன்னா தன்னுடைய சகோதரர்களை கூட்டி சேர்க்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க பண்ற பாருங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா இப்போ ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்குதுன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா, எல்லாம் செதறி கிடக்குறானுங்க இஸ்ரேல் ஜனங்கள்லாம். அவங்களை எல்லாம் கூட்டி வந்துட்டு சேர்த்துட்டு இந்த பண்டிகை ஆசாரிக்கணும்னா அது அவ்வளவு சீக்கிரம் முடியற விஷயம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், அவங்க இந்த டைமுக்கு அவங்க போகும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப மாத்திரம் வந்துட்டேன் நீங்க, அப்ப எவ்வளவு நாள் எங்க போயிருந்த, பொதுவா என்ன வரும், அந்த வாக்குவாதங்கள் கேள்விக்கு மேல கேள்வி ஜனங்கள் கிட்ட வரும். அப்ப இவர் என்ன பண்ணும், அதுக்கு இணங்கி அதுக்கு தகுந்த பதில் சொல்லி, இவர் சொல்ற பதில் அவங்க இடையே போயிடக்கூடாது, கரெக்டா அவங்களை இழுக்கணும். இதெல்லாம் ஒரு ஞானமா செய்யணும், ரொம்ப முக்கியம். இங்க அவ்வளவுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எசைக்கு அவங்க என்னென்ன செய்திருக்கணும் கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். ஜனங்களை கூப்பிட்டதும் வந்து கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. பாருங்க கிண்டல் பண்ணி எடுக்கிறாங்க இவர், ஏன்னா ராஜா எழுதி கொடுத்தது வாங்கிட்டு கிண்டல் பண்றாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறதுன்னா சாதாரண விஷயங்கள உடனே வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் சரிப்பா இப்ப அப்படி இருந்துச்சு, சரி என்ன பண்ணலாம், சரி நான் கூட தப்பு பண்ணிட்டேன், சரி பரவாயில்ல என்ன கூட நீங்க மன்னிச்சிருங்க, இருந்தா பரவாயில்ல, ஆனா தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்குப்பா, நம்ம அதனுடைய அவருடைய நியமங்களை நம்ம செய்யணுமே, நமக்கு அதுதான பாதுகாப்பு. சோ நம்ம சண்டையெல்லாம் விட்டுரு, நான் வேணும் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், நீ வா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேவனுடைய வேலையை செய்யலாம். அப்ப என்ன பண்ணிருக்கேன், எசேக்கியா போயிட்டு தன்னை ஜனங்கள்கிட்ட அந்த ஒரு முக்கியமான ஆட்கள் மன்னிப்பு கேட்கற அளவு கூட அவர் போயிருக்கணும். போயிட்டு அதுனா அதுக்கப்புறம் தான் வந்திருப்பானு ஜனங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னைக்கு நாம கூட அந்த எசேக்கியா செய்துட்ட வேலையை கண்டிப்பா செய்யணும். சோ அப்ப இந்த நாட்டுல நம்ம அதிகமா செய்ய இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எதுன்னா சகோதரர்கிட்ட நம்மளுடைய அந்த விருப்பு அந்த வெறுப்புகள் அந்த மனக்கசப்புகள் அதை எல்லாமே வெளியே எடுக்கணும். சோ வெளியே எடுக்கணும்னா அவங்களோட கூட நம்ம என்ன ஆகணும், போய் ஒப்புற வாங்கணும். சோ அவங்களுக்கு நம்ம செய்துட்டு நாம மன்னிக்கணும், அவங்க நமக்கு செஞ்சதை மன்னிக்கணும். சோ மன்னித்தால் கண்டிப்பாக அங்க நடக்கணும். அப்பதான் ஒரு பரஸ்பர உறவு அங்க நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்க இசைக்கு அதை பண்ணாரு. அதனால தான் அவ்வளோ ஜனங்கள் மகா திரளா அங்க பெரிய சபையா அவங்க கூட வந்தாங்க. அப்ப நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம செய்யணும். சோ அடுத்ததாக அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்படி வந்துட்டு அந்த ஜனங்களுக்காக ஏன்னா ஆசரிக்க வேண்டிய விதத்துல அவங்க ஆசரிக்கல, அதனால என்ன பண்றாரு இசைக்கா ஜபம் செய்யறாரு. அவ பாருங்க தன்னுடைய அந்த ஒரு சுத்திகரிப்புக்கு மாத்திரம் அங்க வேண்டாம, மற்ற ஜனங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யற. அப்போ தேவனே நீங்க அவங்க மன்னிச்சிருங்க, ஏதோ இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க ஆனா இப்ப அதை உணர்ந்து வந்திருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க கொடுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, உங்களுடைய இறக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. சோ நம்முடைய ஜபங்கள்ல அப்படிப்பட்ட அந்த சகோதரன் சகோதரிக்காக நம்ம கண்டிப்பா செய்யணும், ரொம்ப முக்கியம். சோ அவங்க கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம பெரும் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்குது. சோ அது ரெண்டாவது அங்க இசைக்கா பண்ணாரு. அப்ப அவருடைய மனசு எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் மேல ஒரு அன்பு ஆயிடுது பாருங்க. ஏன்னா அந்த சத்தியத்தின் நிமித்தமா வந்தது, தேவனுடைய பிரமாணத்தின் படி செய்யணும்னு அவருக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. அது நிமித்தமா தான் அவர் கூட்டி அந்த வேலையெல்லாம் பண்றாரு. அப்ப நாம கூட எப்பதான் அந்த வேலை செய்வோம்னா நமக்குள்ள கூட எப்போ அந்த தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஆசை அந்த வாஞ்சையை வருதோ அப்பதான் நாம கூட என்ன பண்ணுவோம், நம்ம சகோதர சகோதரர்கிட்ட போயிட்டு நம்ம நெருக்கம் வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, அப்படின்னு என்ன சொன்ன, தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டலங்கிறத அங்க குறைக்குது. சோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது அவங்க என்ன பண்றாருன்னா, இசைக்கராஜ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கத்தே கொடுக்கல, அவங்களே அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் போயிட்டு விக்கிரக கோவில்ல அங்க இடித்து அடிக்கிறாங்க. அப்ப அதுக்கு இசைக்காவும் கூட ஹெல்ப் பண்றாரு, முழுக்க எல்லாம் இடிக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப் பண்றாரு. அப்ப அந்த விக்கிரக கோயில் எல்லாமே அங்க இடிச்சு நொறுக்கிறாரு பாக்குறோம். சோ அதுல எது குறிக்கிறதுன்னா, டிபார்ட்மெண்ட் சாத்தானுடைய எல்லா பாவ காரியங்கள் முற்றிலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிட்ட இருந்து நீக்கி போடுறதுக்கு உண்டான பெரு முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சோ இதெல்லாம் இசைக்கிய காலத்துல அங்க நடந்த மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. சோ இப்படி எல்லாம் செய்யும் போது, நாம் இந்த மாதிரி எல்லாம் ஒப்புவாகுதல் செய்யும் போது, அநேக ஜனங்கள் இல்ல நம்முடைய ஜனங்களே நம்மளை என்ன பண்ணுவாங்க, பரியாசம் செய்வாங்க. ஏன்னா அந்த அஞ்சக்காலவர்கள் அங்க போகும்போது அங்க என்ன நடந்துச்சு, பரியாசம் நடந்துச்சு. சோ அப்ப அந்த பரியாசம் எது நிமித்தமா நமக்கு நடக்கும்னா, சத்தியத்தின் நிமித்தமா இருக்கும் அந்த பரியாசம். சோ நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில, அங்க கேலி கிண்டல் நடக்கிறதுக்கு அநேக, அதாவது நம்ம பரியாசம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ இந்த மாதிரி நேரங்களில, சோ ஏன்னா அந்த ஒரு சிந்தனைக்குள்ள வராத ஜனங்கள் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட அவங்களே கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நீங்க இசைக்கு ஏதாவது பேசினாரா, நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான், தேவன் உங்களை ஒண்ணும் எல்லாம் பண்ணிட்டு வர அப்படியெல்லாம் சொல்றாரா, சரி பரவாயில்ல விடுங்கப்பா, வரவங்க வாங்கப்பா, நீங்க வரலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாருங்க, ஒரு ராஜாவே பேசிருக்கிறாரு, ஆனா ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படி விடுக்கு போயிடுறாரு, பரவாயில்ல விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க. அப்ப அந்த ஒரு பெரிய மனசு அவருக்கு இருந்திருக்கு. அப்ப நம்ம கூட இன்னைக்கு அந்த நாட்கள தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு பஸ்கா அனுசரிக்கிற நாம கூட நம்முடைய இந்த ஒரு காலத்துல ரொம்ப முக்கியமா நாம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது. அப்ப பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய ஆலயத்தை நம்ம முதல்ல சுத்தம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வேலை. சோ அங்க முதல்ல தருவாங்க தகன பலி செலுத்துறமா செக் பண்ணணும். ரெண்டாவது தூப வர்க்கங்கள்லாம் போட்டிருக்கிறோமா செக் பண்ணணும். மூணாவது பார்க்கும்போது விளக்கு நல்லா எரிய வச்சுட்டு இருக்கிறோமா, இந்த ரெண்டையும் செஞ்சாதான் விளக்கு எரியும், இல்லைன்னா எரியாது. சோ அது பார்க்கணும். அதுக்கப்புறம் மண்டபத்தினுடைய கதவு, ஆலயம் கதவு ரொம்ப முக்கியம். சோ எதுக்கானாலும் அப்படியே ஓபனா இருக்கிறோமா. சோ கர்த்தருடைய வேலையை எதை செய்யறதுக்குனாலும் எந்த நேரத்துலனாலும் நம்ம ரெடியா இருக்கிறோமா, அதுதான் ஆயத்தமா இருக்கிற ஒரு வேலைக்கு இருக்கும். சோ அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அது பாக்கணும். அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம எப்படி செய்துட்டு வந்திருக்கிறோம். சோ ஒருவேளை அதுல மீறி இருந்தோம்னா, தவறி இருந்தோம்னா, நாம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதையெல்லாம் சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். முதல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தோட தான் செய்யணும். அப்ப புளிப்பில்லா ஏதோ விஷயங்களோட நம்ம அங்க முன்னாடி நிக்கணும். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாவ காரியங்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை எடுத்து போட முடியும். இங்கே எல்லாம் ஒண்ணு இல்லாம பூட்டி கிடக்கும் போது நான் போயிட்டு பஸ்கா ஆசரிக்கிறேன் புளிப்பு இல்லாம போய் நிக்க முடியுமா? சோ அது அப்படி முடியவே முடியாது. சோ அப்ப இதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இந்த காலகட்டத்துல மாத்திரமல்ல, சோ அந்த ஏழு அது பரிபூர்ணம் குறிக்குது, அது பூர்ணம் ஆவிக்குரிய பூர்ணம், இந்த ஜீவியத்தினுடைய முடிவு வரைக்கும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம கண்டிப்பா இதை செய்து ஆகும். சோ செய்யும் போதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, நாம் இந்த ஒரு காலத்தை கடந்தவர்களாக கருதப்படுவோம். ஒருவேளை நம்ம இதை செய்யாம போயிட்டா நம்ம கண்டிப்பா கடந்தவர்களாக கருதப்பட முடியாது, இல்லைனா கடந்து போயிருக்க முடியாது. சோ அப்படி கடந்து போக முடியலனா நம்ம எங்கத்தான் ரவுண்ட் அடிச்சு இருப்போம், செங்கடல் வரைக்கும் போவோம், மறுபடியும் எங்க வரணும், எகிப்து வரைக்கும் போனோம், மறுபடியும் செங்கல் போவோம், மறுபடியும் தோறணும், இப்படியே ரவுண்ட் அடிச்சு இருக்கணும். ஆனா கிராஸ் பண்ணி அங்க அதுக்கப்புறம் வனாந்தரத்தை எல்லாம் கடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் அங்க யோர்தான் எல்லாம் கடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் அங்க எரிகோ பட்டணத்தெல்லாம் கடந்து போய் பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் காணான போயிட்டு நம்ம அடையணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ இதெல்லாம் வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன இருக்கணும், கடந்து போகணும். இதெல்லாம் கடந்து போகலன்னா காணானுக்கு நம்ம போகவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு நடக்கும். அப்ப இந்த விஷயங்கள் இன்னைக்கு தேவன் நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம கொஞ்சம் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம உட்காந்து நைட்லயே நம்ம இன்னைக்கே போயிட்டு கணக்கு போடணும். நம்ம எல்லாம் உட்காந்து நினைவு கொண்டு வரணும், என்னென்ன எல்லாம் செய்துட்டோம், நினைவு கொண்டு வரணும். ஆனா இது வருஷத்துல ஒரு நாள் செய்யறது இல்ல, இது டெய்லி செய்திருக்கணும். அக்கௌண்ட் நம்ம எழுதிட்டே வந்திருக்கணும். ஆடிட்டிங் அப்பதான் பண்ணுவாங்க, வருஷத்தினுடைய கடைசியில பண்ணுவாங்க. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, டெய்லி எழுதுறது இல்ல. ஆனா அது ஒரு நாள்ல எழுதுறோம், நிறைய மிஸ் ஆகும். ஆனா தேவன் அதெல்லாம் கிருபை என்ன பண்ற, அந்த நாள்ல பங்கிடும் போது தூக்க எரிஞ்சிடுற, பரவாயில்ல போ போயிடுற. ஆனா அடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், கணக்கு நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இல்லனா லாபமா நஷ்டமா நமக்கு தெரியாது, எவ்வளவு நம்ம இன்னும் முயற்சி எடுக்கணும் தெரியாது. சோ இதெல்லாம் நம்ம மனசுல கண்டிப்பா வச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு இரவுல நம்ம முயற்சி செய்வோம். இந்த நாள்ல இருந்து முயற்சி செய்யலாம். சோ அந்த ஒரு அனுசரிக்கிற அந்த நாள் வரைக்கும் நம்ம அந்த ஒரு முயற்சி எடுக்கலாம், ஒரு சிறு முயற்சியா இருக்கும் கண்டிப்பா அது. சோ அதுக்கப்புறம் தேவன் அதை பெரிய அளவுல கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளவர்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம் நம்ம பார்த்தோம். சோ நிச்சயமா நம்ம இந்த ஒரு நியமங்கள் கை கொள்ளும் போது, அதாவது தேவன் கொடுத்த பிரகாரமாக கை கொள்ளும் போது அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். சோ இந்த சிந்தையோட பஸ்காவை நோக்கி நம்ம கடந்து போக நம் தேவன் நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.